கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த நாளிலே நம்ம ஏழு சபை காலங்களை தியானித்திருக்கிறோம். ஏழு மாதம் ஏழு சபை காலங்களை கடைசி வாரத்திலே நம்ம தியானித்திருக்கிறோம். இப்பொழுது இந்த ஏழு முத்திரைகளுக்கு நம்ம வரப்போகிறோம். ஒவ்வொரு அந்த நாலாவது சனி ஞாயிற்றுக்கிழமை கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் வந்து முத்திரைகளை குறித்து பேசுகிறேன். ஏழு நாள் ஏழு முத்திரை, அது ஒரு ஏழு மாசம் அந்த பைபிள் ஸ்டடி போகும். இன்னைக்கு முதலாம் முத்திரை, வெளிப்படுத்தல் ஆறாம் அதிகாரம் முதல் ரெண்டு வசனங்களை வாசிக்கலாம்.
ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன், அப்பொழுது நான்கு ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி, நீ வந்து பார் என்று இடி முழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன், அதன் மேல் ஏறியிருந்தவன் வில்லை பிடித்திருந்தான், அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது, அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான்.
ஆட்டுக்குட்டியான முத்திரைகள் ஒன்றை உடைக்க கண்டேன், அப்பொழுது நான்கு ஜீவன்களில் வந்து நீ வந்து பார் என்று இடி முழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன், அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தால், அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது, அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டு போனான். இந்த ரெண்டு வசனங்களிலே முதலாம் முத்திரையானது எழுதப்பட்டிருக்கிறது. முதலாம் முத்திரை என்ற செய்தியிலே 126வது பேராகிராஃப்ல விதமாய் சொல்லுகிறார். எவ்ரி டைம் எ சீல் ஓபன் இட் பாசிபிலி அன்ஃபோல்ட் எ மிஸ்ட்ரி. ஒவ்வொரு முறையும் முத்திரை திறக்கப்படும் பொழுது அது ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்துகிறது. When the angel to the church age caught the revelation, அந்த சபை காலத்து தூதன் வந்து அந்த வெளிப்பாட்டை பெற்றுக் கொள்ளுகிறார். He declared a spiritual war. அவன் அந்த செய்தியை அறிவிக்கும் பொழுது அது ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தை ஏற்படுத்துகிறது. அவனுடைய ஊழியமானது நிறைவேறும் பொழுது fulfilled and the elect of that age were all redeemed. அந்த காலத்துக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் முற்றிலுமாக மீட்கப்படுகிறார்கள். அதன் பின்பு அந்த மெசேஜை சுற்றிலும் ஒரு சாபனம் ஏற்படுகிறது. Message denominated. A church age open. அப்பொழுது சபைக்காலம் உண்டாகிறது, அது சாபனமாக மாறுகிறது. கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், God bowled out a vial or temporary judgment upon all. இது அவர்கள் மேல ஒரு கோப கலசத்தை ஊற்றுகிறார். தற்காலிகமான ஒரு நியாய தீர்ப்பு அவர்கள் மேல் வருகிறது. யார் மேல? Who had rejected it. அந்த செய்தியை புறக்கணித்தவர்கள் மேல் அங்கே வருகிறது. இதுதான் அந்த சீக்வன்ஸ பார்க்கிறோம். முதல்ல ஆட்டுக்குட்டியான முத்திரையை திறக்கிறார். ஒரு தூதன் போய் அந்த ரகசியத்தை பெற்றுக் கொள்ளுகிறான். பின்பு அவன் அதை அறிவிக்கிறான். அந்த ரகசியத்தை அறிவிக்கிறதா ட்ரம்பட். அதை அவன் எக்கால ஊதுகிறான். அப்பொழுது ஒரு வார், ஸ்பிரிச்சுவல் வார் ஏற்படுகிறது. அதன் பின்பு அந்த எலக்ட் பீப்புள் என்ன செய்கிறார்கள் என்றால், பரிசுத்தாவினாலே முத்திரிக்கப்படுகிறார்கள். அந்த காலம் முடிவடைகிறது. அதன் பின்பு அந்த புறக்கணித்த மக்கள், வார்த்தையை புறக்கணித்த மத்தியிலே இது ஒரு கோபகலசம், டெம்பரரி ஜட்ஜ்மெண்ட் அங்கே ஊற்றப்படுகிறது. அதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? சீல்ஸ் ஃபார் பிரைட். இது முத்திரைகள் வந்து மனவாட்டிக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. டிரம்பட் ஃபார் இஸ்ரேல், எக்காலங்கள் வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வயல் ஃபார் ஹூ ரிஜெக்டட் த மெசேஜ், யார் மேல கோபகலசம் வந்து புறக்கணித்தவர் மேல ஊற்றப்படுகிறது. அதனால த்ரீ குரூப்ஸ் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க. ஒன்னு மனவாட்டி, இன்னொன்னு வந்து இஸ்ரவேல் ஜனங்கள், இன்னொன்னு வந்து வார்த்தையை புறக்கணிக்கிறவர்கள். அதனால நமக்கு வந்து முத்திரைகள், அவங்களுக்கு எக்காலம் வார்த்தையை புறக்கணிக்கிறதுக்கு வயல், அங்க வந்து கோப கலசமானது ஊற்றப்படுகிறது. இப்படிதான் வந்து ஆண்டவர் வந்து அந்த பிளான் வச்சிருக்கிறார். ஏழு முத்திரைகள் எதை வெளிப்படுத்துகிறேன்னா, ஜீசஸ் அண்ட் இஸ் புரோகிராம். இயேசு கிறிஸ்துவும் அவருடைய புரோகிராம் வெளிப்படுத்தப்படுது. ஜீசஸ் அண்ட் இஸ் புரோகிராம் தெரியாம ஒருத்தன் கிறிஸ்தவனா இருந்து பிரயோஜனம் இல்லை. இயேசுவும் அவருடைய புரோகிராம் என்ன, 2000 வருஷமாக அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், இப்பொழுது என்ன செய்கிறார், இனி என்ன செய்ய போகிறார் என்று அறியாம சும்மா பாரம்பரியமா பைபிளை தூக்கிட்டு சர்ச்சைக்கு போயிட்டு இந்த பெந்தகோச பீப்புள் அந்நிய பாச பேசிட்டால பரிசுத்தாவி பெற்றிருக்கோம் நினைச்சுக்கிட்டு இதை மாதிரி இருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து என்ன சொல்லுகிறோம் என்ன சாதிக்கிறோம் அறியாத கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள், புத்தி இல்லாத கன்னிகளாக இருக்கிறார்கள், நல்ல பாரம்பரிய ஒரு கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். இன்னைக்கு முத்திரைகள் திறக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து அவருடைய புரோகிராம் என்ன, அவர் 2000 இயர்ஸ் அவர் என்ன செய்து கொண்டு வந்தார் என்ற அந்த புரோகிராம் இன்னைக்கு ரிவீல் ஆயிருக்கு. பழைய ஏற்பாடுல ஆண்டவர் ஒரு ஆட்டுக்குட்டியை பலி செலுத்த சொன்னார், பாவ மன்னிப்புக்காக ஒரு ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தி அந்த ரத்தத்தின் மூலமாக தேவனோடு ஐக்கியப்பட்டார்கள். அவங்களுக்கு அந்த ரத்தமானது மீட்பை கொண்டு வந்தது. பின்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மெய்யான அங்கே ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்து வந்து 2000 வருஷத்துக்கு முன்பாக நமக்காக சிலுவையில மறிக்கும் பொழுது, ரத்தத்தை சிந்தும் பொழுது, அவர் கின்ஸ்மேன் ரெடிமராக வந்து மாம்சத்துல வந்து நமக்காக அந்த மீட்பை நிறைவேற்றி முடிக்கிறார். ரெடெம்ப்ஷன் அங்கே சம்பாதித்து விட்டார், அவர் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டார், கல்வாரி சிலுவையிலே நமக்கு மீட்பை சம்பாதித்து விட்டார். ஆனா அந்த மீட்பு எப்படின்னு வெளிப்படல, Redemption is not revealed. அது வெளிப்படுத்த சம்பாதிச்சிட்டார், ஆனா வெளிப்படலையே, அது என்னன்னு யாருக்கும் தெரியாது. ஏழுசபைக்கால தூதர்கள் தோன்றினார்கள், அவங்க ஒரு மிஸ்ரிய தேவனிலிருந்து பெற்று ரகசியத்தை ஜனங்களுக்கு சொன்னார்கள், அது அவங்களுக்கு மீட்பை உண்டு பண்ணிச்சு. ஆனாலும் அவங்களுக்கு அந்த ரகசியம் என்னன்னு தெரியாது. இந்த கடைசி காலத்தில் கர்த்தர் இறங்கி வந்து நமக்கு அந்த மீட்பை வந்து எப்படி அவர் மீட்பை உண்டாக்குறார் என்பதை ரிவீல் பண்ணுகிறார். அதான் ரிவீல் பண்றதுதான் ஓபனிங் ஆஃப் தி சீல். அவர் எப்படி ரெடெம்ப்ஷனை வந்து ஒவ்வொரு காலத்திலையும் கொண்டு வருகிறார் என்பது இப்பொழுது நமக்கு வெளிப்படும் பொழுது, நமக்கு அந்த முத்திரைகள் வெளிப்படும் பொழுது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற முத்திரைகளும் அங்கே வந்து உடைக்கப்படுகிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையினுடைய புரோகிராம் என்ன, ஆண்டவர் நம்மை குறித்து என்ன புரோகிராம் வைத்திருக்கிறார் என்பதையும் அது வெளிப்படுத்தப்படுகிறது. அப்பொழுது நம்ம வந்து நம்முடைய ஸ்தானத்தை அறிகிறோம், நம்ம எங்கே இருக்கிறோம், எந்த இடத்துல இருக்கிறோம், தேவனுடைய வார்த்தையில எந்த ஸ்தானத்தில் இருக்கிறோம், நமக்கு அவர் என்ன பொசிஷன் கொடுத்திருக்கிறார் என்பதையும் இப்போ நமக்கு வெளிப்படுது. அது மாத்திரமல்ல, சாத்தானுடைய முகத்திரையும் கிழிக்கப்படுகிறது. அவன் ஒவ்வொரு காலத்திலும் எப்படி ஜனங்களை வஞ்சித்தான், எப்படி ஏமாற்றினான், எப்படி அவன் பயமுறுத்தினான், எப்படி ஜனங்களை மோசம் போக்கினான் என்பதான அந்த தந்திரங்களும் வெளிப்பட்டதுனால இப்பொழுது சாத்தான் என்ன செய்கிறான் என்பதை நம்ம அறிந்திருக்கிறபடினால அவனை ஈஸியா மேற்கொள்ள முடியும். அவனுடைய டாக்டிக்ஸ் ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு வெளிப்படுத்தியிருக்கனாலே சத்ரு என்ன ரூபத்தில் வருகிறான், அவனை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று நமக்கு தெரிகிறது. இதுதான் இந்த 7 சீல்ஸ் நம்ம பார்க்கிறோம். 7 தண்டர் என்ன சொல்றால், அந்த தண்டர்ஸ் ஒட்டார் த ரெவலேஷன் கண்டெயின் இன் த 7 சீல்ஸ். இந்த 7 முத்திரைக்குள்ள இருக்கிறான ரகசியங்கள் அதுதான் வந்து 7 தண்டர்ஸா இருக்கிறது. இந்த 7 தண்டர் வந்து மனவாட்டிக்கு ராப்சரிங் ஃபெய்த் அதை தருகிறது, நமக்கு எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு ஏதுவான விசுவாசம். ஒவ்வொரு மெசேஜை நீங்க கேட்கும் பொழுது, இன்னைக்கு யோபு புத்தகம் ஓபன் ஆயிருக்கு, இன்னைக்கு காலையில் அது ஓபன் ஆயிருக்கு. உங்களுக்கு யோப பத்தியான லைஃப் நம்ம டீட்டெயிலா உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அவங்க உடனே உங்க லைஃப் நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது, நீங்க உங்களுடைய லைஃப் அதோட மேட்ச் ஆகும் பொழுது பாருங்க, அந்த புக் ஒவ்வொரு புக்கா ஓபன் ஆகுது. ஏழு இடிகள் தங்கள் சத்தங்களை முழங்கிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவர் அந்த முத்திரைகளுக்குள்ள வெளிப்பாடு, இந்த புஸ்தகம் 7 முத்திரைகளாக முத்திரிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அது திறக்கப்பட்டு ஆண்டவர் அதை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார் அனாயிண்டட் பிரீச்சர்ஸ் மூலமாக. நான் மாத்திரம் கிடையாது, உலகத்தில் அநேக அனாயிண்டட் பிரீச்சர்ஸ் இருக்கிறாங்க, தேவனால் அழைக்கப்பட்ட போதகர்கள் வேறு லெவலில் இருக்கிறாங்க. அவங்க மூலமா இந்த வெளிப்பாடானது போகும் பொழுது நமக்கு ராப்சரிங் ஃபெய்த் என்னன்னா, நம்ம ஷேரா அங்க நான் போவோம்னு நமக்கு நிச்சயம் ஆயிருக்கும். அந்த ஷேரிட்டி உங்களுக்கு கொடுக்காம ராப்சர் வராது. நீங்க ராப்சர்ல போனா உங்களுக்கு இப்பொழுது அந்த நிச்சயம் வந்துடணும். இந்த தண்டர்ஸ் வந்து, இந்த வெளிப்பாடுகள் வந்து உங்களுக்கு அந்த நிச்சயத்தை கொண்டதா ராப்சரிங் ஃபெய்த். நீங்க ராப்சரிங் கிரேஸுக்காக காத்துக்கொண்டிருக்கிறீங்க, அந்த ராப்சரிங் கிரேஸ் வந்து நம்மள மேல கொண்டு சொல்லுவோம். ஹல்லேலூயா. பாருங்க எவ்வளவு அழகாக ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். உடனே நீங்க என்ன, உங்களுடைய ஸ்தானத்தை நீங்க பைபிள் அறியும் பொழுது உங்களுடைய நேம் எங்க இருக்கிறது, அது ரூத்துன்னு எழுதியிருக்குது ஆனா அது உங்க பேரு, அது எஸ்தர்னு எழுதியிருக்கானா அது உங்க பேரு. இப்படிங்கிறத உங்க ஸ்தானத்தை நீங்க அறிந்து கொள்றீங்க, உங்களுடைய பேர் அங்க இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமா ராப்சர். நீங்க ராப்சர்ல போவோம் நிச்சயம் இல்லாம போக முடியாது. நீங்க முதல்ல ஆண்டவர் நிச்சயத்தை தர்ற, அதுக்குதான் இந்த 7 தண்டர் மெசேஜ். இந்த அனாயிண்டட் பிரீச்சர்ஸ் மூலமாக உலகமெங்கிருக்கு அனாயிண்டட் பிரீச்சர்ஸ் மூலமாக கொடுக்கப்படுகிற செய்தி தான் இது. இது உங்களுக்கு வந்து இங்க கொடுக்கிற மெசேஜ் வந்து கிளியர் மெசேஜ், சந்தேகம் இல்லாதபடி கொடுக்கப்படுகிறது. தேவனுடைய வார்த்தை வந்து நமக்கு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ரிவீல்டு வேர்ட், அதுதான் ஃபெய்த். வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையை சரியாக தெளிவாக புரிந்து கொள்வதுதான் ராப்சரிங் ஃபெய்த். இப்பொழுது நமக்கு அதை ஒண்ணு நமக்கு வந்து என்ன செய்ய எல்லாத்தோடு ஜாயின் பண்ணிருக்கோம். இப்பொழுது என்ன பண்ணுறா, நம்முடைய ஃபெய்த் வந்து உலகமெங்கிருக்கிற உண்மையான பிரீச்சர்ஸ், உண்மையான விசுவாசியோடு இன்னைக்கு போய் கான்டாக்ட் பண்ணிருது. அவங்களோடு நமக்கு ஒரு விசுவாச ஒருமைப்பாட்டை கொண்டு வரும். இப்போ நான் பார்க்குற ஒருத்தருடைய மெசேஜை கேட்கும் பொழுது இது அந்த மெசேஜ் நான் கொடுக்குற மாதிரியே இருக்கு. பாருங்க அங்கே ஒரு ஒருமைப்பாடு வருது. அதனால யார் இன்னைக்கு வேலையில் யார் உண்மையான பிரீச்சர்ஸ் இருக்கிறாங்க, நமக்கு இன்னைக்கு அதை காமிக்கிறார். ஏதோ அவங்க வாய்ஸ் எல்லாம் போகுது, என்னுடைய வாய்ஸ் அங்க போகுது. இப்ப என்ன ஆகுறது என்றால் அந்த ஒன்னஸ் ஆஃப் ஃபெய்த் வருகிறது. எல்லாருக்கும் ஒரே சேம் வெளிப்பாடு, வித்தியாசமான வெளிப்பாடு கிடையாது. வித்தியாசமான வெளிப்பாடு தான் அவங்க புறம்பே இருக்கிறாங்க, அவங்க உள்ள இல்லை வெளியே இருக்கிறாங்க. அதனால இந்த மாதிரி எல்லாம் ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்தி இந்த கனெக்ஷன் என்ன பண்ணுதுன்னா மரித்து போன பசுத்துவான் கூட ஐக்கியப்படுத்திடுது. இந்த எலிசபெத் காலத்தில் இருந்த பரிசுத்தவான் கூட நம்ம ஃபெய்த் வந்து ஐடென்டிஃபை ஆகுது. அவங்களும் நம்ம நம்மளுடைய இதுல இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு அது பழைய ஏற்பாட்டில் இருக்க பசுத்தான் கூட ஐக்கியப்படுத்தி அது ஆடமோடு நம்மளை வந்து இணைச்சி பின்பு காடோடு பெயர்ந்து எல்லா முழு பைபிளும் நமக்கு இணைப்பா இருக்கும். என்ன அது ரகசியம்? நீங்க இந்த பைபிளோடு இணைக்கப்பட்டுட்டீங்க, உலகம் எங்களுக்கு பசுத்தவான்களோடு இணைக்கப்பட்டுட்டீங்க, மரித்து போன பசுத்தவான்களோடு இணைக்கப்பட்டுட்டீங்க. பல்லவத்தில் இருக்கிற அந்த பசுத்தவான்கள், நம்ம பூமியில் இருக்க பசுத்தவான் ரெண்டும் என்னன்னா எல்லாமே வந்து ஒரு பெரிய யூனிட்டி ஏற்பட்டு ஒரு ஐக்கியத்தை ஏற்படுது. தேவனோடு அப்படி ஒரு ஐக்கியம் ஏற்படுது. நான் அதை ஃபீல் பண்றேன், நான் உண்மையில அதை ஃபீல் பண்றேன், ஆவியில ஃபீல் பண்றேன். இப்படி ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறாரு, இந்த காலத்துல இப்படி வச்சிருக்கிறாரு. இது ஒரு காலத்துல நடந்துச்சா? இல்ல, இப்போ அது நடந்திருக்கு. நமக்கு எல்லாம் தெளிவா தெரியும். ஆடம்ல இருந்து இவ கடைசி வரைக்கும் யார் யாரு பசுத்தவான்கள், எப்படி அவங்க மீட்கப்பட்டாங்க, நம்மளுடைய விசுவாசம் அவங்களுடைய விசுவாசத்தோடு எப்படி இணைகிறது, எல்லாமே கிளியர் பிக்சர் நமக்கு இன்னைக்கு கொடுக்கப்படும். இது வந்து இந்த காலத்துல தான் அது சாத்தியமாகுமே ஒழிய வேற காலத்துல சாத்தியம், முத்திரைகள் திறக்கப்படாத பட்சத்தில் அது சாத்தியமாகாது. இதுமான ஒரு காலத்தில் ஜீவிக்கும் பொழுது நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம், எல்லாமே அழிஞ்சு போகும். உலகமும் அது நீச்சைகளும் அழிந்து போகும். ஆனால் தேவனுடைய ராஜ்யமானது இந்த உலகத்தில் ஸ்தாபிக்கப்படும். இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட், இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், உலகத்தில் இருக்க எல்லா ராஜ்யங்களும் மனுஷனுடைய ராஜ்யங்கள் விழ வேண்டிய இப்போ அது விழுந்து கொண்டுதான் இருக்குது. ஒரு நாளில் முற்றிலுமா விழுந்து தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கும் பொழுது இந்த எல்லா பிரஜைகளும் ஆடம்ல இருந்து இது அந்த 144,000 வரைக்கும் எல்லா பசுத்தவான்களும் அங்க சேர்ந்துருவாங்க. இப்போ அந்த ஆதியில இணைப்பு வந்துட்டு பின்பு அவங்க எல்லாம் பிசிக்கலா நம்ம இணைய போகிறோம். எல்லா பசுத்தவான்களும் இணைய போகும். எல்லாரும் வந்து மிலினியத்தில் இருக்கும் பொழுது இயேசுவை நம்ம முகமாய் காணும் பொழுது எடையில எப்படி ஆடம் அண்ட் ஈவ் இருந்தாங்களோ அதை மாறி நம்மளை கொண்டு வர்றதுதான் இந்த முத்திரைகள் திறந்ததுடைய ரகசியமாக இருக்கு. இது யாருக்கும் ஆண்டவர் கொடுக்கல. இந்து மார்க்கத்துக்கு ஆதாரம் கிடையாது, அந்த தெய்வத்துக்கு அவங்களுக்கு ஆதாரம் கிடையாது. எல்லாமே அது ஒரு இது புராணங்களாக இருக்கிறது. முஸ்லீம் மார்க்கம் வந்து அதுக்கும் வந்து என்னன்னா அது வந்து பைபிளை கம்பேர் பண்ணும்பொழுது தவறா இருக்கு. சாபன மார்க்கங்கள் வந்து டிரினிட்டியை பிலீவ் பண்ணும்பொழுது வீழ்ச்சி ஆரம்பிச்சாங்க, கம்ப்ளீட்டா போச்சு, பிசாசி பொய்ய விசுவாசிச்சாங்க. ஒரு பிரைடு, ஒரு சின்ன கூட்டம், ரொம்ப ஒரு சிறு கூட்டத்துக்கு உலகம் எங்கிலும் அங்கங்க வச்சிருக்கிறார். இதுக்கு இந்த சிறு கூட்டத்துக்கு ஆண்டவர் ரகசியத்தை பேசிக் கொண்டிருக்கிறார். மனைவி கிட்ட கணவன் எப்படி ரகசியத்தை பேசுறான், அதே போல இன்னைக்கு நம்மகிட்ட ஆண்டவர் ரகசியத்தை பேசுறார். வேற யாருக்குமே வெளிப்படுத்தல, நமக்கு மட்டும் அதை வெளிப்படுத்திருக்கிறார். முத்திரைகள் நமக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா! எவ்வளவு பெரிய உனக்கு நான் அவ்வளவு பிளஸிங் வச்சிருக்கிறேன். நீ என்னுடைய பிரைடா இருக்கிறாய். ஐ கால் யூ பிரைட், ஐ டோன்ட் கால் யூ சர்ச். நான் உன்னை சபை என்று அழைக்கவில்லை, உன்னை பிரைட் என்று அழைக்கிறேன். ஏனென்றால் என்னுடைய ரகசியத்தை எல்லாம் உனக்கு சொல்லிவிட்டேன். என் மனசு, மைண்ட் ஆஃப் காட் இன்னைக்கு நமக்கு வந்திருக்கிறது. உனக்கு முன்னால குளோ பிளஸிங் வச்சிருக்கேன், ராஜ்யத்தை வச்சிருக்கிறேன், கிங்டத்தை வச்சிருக்கிறேன், உனக்கு நீ ஜெருசலேம் வச்சிருக்கிற மிகுந்த நம்ம கொஞ்சம் தேடுறோம். ஆண்டவர் ஆசீர்வாதம் பெருசு, பல கோடி மடங்கு பெருசு. நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்களோ அவ்வளவு பலன் கிடைக்கும். நம்ம தேவன் ராஜ்யத்துக்காக கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டும். நீங்க காலையில போயிட்டு இப்ப ஈவினிங் வர்றீங்க, அது ஒரு கஷ்டம் தான். ஆனா இதுக்கெல்லாம் பலன் உண்டு. எல்லாத்துக்குமே ஆண்டவர் பலன் வச்சிருக்கிறார், மிகுந்த பலன் ஏதுவான பலனை நீங்க விட்டு விட்டு விடாதீங்கள் அப்படின்னு நம்ம காலையில பிரசங்கம் பண்ணிக்கலாம். கிரேட் ரெக்கண்டன்ஸ் ஆஃப் ரிவார்ட் இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். இப்ப உங்களுக்கு ஒருவேளை ரொம்ப புரியாது, அங்க போ சொல்ல உங்களுக்கு புரியும். அதே போல மெசேஜ் ரிஜெக்ட் பண்றவங்களுக்கும் அவங்களுக்கு கிரேட் பனிஷ்மெண்ட் இருக்கு, ரொம்ப தண்டனை இருக்கு. பொய் கிடையாது, இதெல்லாம் ஃபேக்ட். நான் சொல்றது கொஞ்சம், ஆனா நடக்க போறது அதிகம். இப்பொழுது வெளிப்படுத்தல் 6:1-2 வாசிக்கும் பொழுது, ஆட்டுக்குட்டியான ஒரு முத்திரைகள் ஒன்றை உடைக்க கண்டேன். 7 சபைக்காரங்கள் முடிந்த பிறகு அங்க இயேசு கிறிஸ்து இன்டர்செசரி பிரேயர் பண்ணினார். 7 சபைக்காரங்களே குறைவான சக்தி இருந்தது. மார்ட்டின் லூத்தர் திருநீட்டி தான் பிலீவ் பண்ணார், ஜான் வெஸ்லி திருநீட்டி தான் பிலீவ் பண்ணார். இப்படி என்ன சென்றால், இத குறைவான சத்தியங்கள் இருந்தது. இதற்காக இயேசு கிறிஸ்து பரிந்து பேசுற ஊழியம் செய்ய வேண்டியதா இருந்தது, மீடியேட்டர் ஊழியத்தை செய்ய வேண்டியதா இருக்கு. இப்பொழுது அந்த மீடியேட்டர் ஊழியத்தை அவர் விட்டுவிட்டு இப்பொழுது முத்திரைகளை வந்து திறக்கிறார். இப்பொழுது திருநீட்டியை நான் பிலீவ் பண்ணா மார்ட்டின் லூத்தர் பெயர்தாரான நீங்க போக மாட்டீங்க, ஏன்னா அந்த நேரத்தில் அவர் பரிந்து பேசிக்கிட்டு இருந்தார். அந்த குறைவான சத்தியத்துக்காக பரிந்து போய் அவங்களுக்கு அவ்வளவுதான் வெளிப்படுத்தப்பட்டுச்சு, அவங்க அதுக்கு உண்மையா இருந்தாங்க. அதனால அவருடைய மீடியேட்டர் ஒர்க், மத்தியஸ்த ஊழியமானது அவங்கள வந்து குறைகளை மன்னித்து ஆண்டவர் அவங்களை அக்செப்ட் பண்றார். ஆனா இப்பொழுது முத்திரைகள் திறந்த பிறகு அங்க வெளிப்பட்ட பின்பு இன்னும் நான் திருநீட்டிலே இருப்பேன்னா போக முடியாது. அந்த காலத்தில் அவங்க போனாங்க, இப்பொழுது அந்த காலம் மாறிவிட்டது. அவர் ஆட்டுக்குட்டியானவர் என்ன செய்யறாங்க, இன்டர்செசரி அந்த மினிஸ்ட்ரியை விட்டுட்டு இப்பொழுது அவர் சன்னத்மேன் மினிஸ்ட்ரி மறுபடியும் வந்திருக்கிறது, மனுஷகுமாண்ட ஊழியர் மறுபடியும் வந்திருக்கிறது. அவர் இறங்கி வந்து முத்திரைகளை திறக்கும் பொழுது அவங்களுக்கு இனிமே அந்த பார்ட்ஸ் வேர்ல இருக்கிறவங்க, அந்த டினாமினேஷன் உபதேசத்தில் இருக்கிறவங்க மன்னிப்பு கிடையாது. அவங்களுடைய குறைவான சத்தியத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார், மன்னிக்க மாட்டார், அது தவறுதான். இப்பொழுது ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டுக்கு வர வேண்டும். முத்திரைகள் திறக்கப்படும் பொழுது ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வந்திருக்கிறது. ஆட்டுக்குட்டியான பேர் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆமென். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவபாட்டுக்குட்டி. யோவான் 1:29 வாசிக்கிறோம், தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று சொல்லும் பொழுது அவர் மாம்சத்திலே வந்து நமக்கு ஆட்டுக்குட்டியாக சிலுவையில மறிக்கும் பொழுது அது வந்து அவர் ரெடீமர், அவர் மீட்பர் என்பதை வெளிப்படுத்துகிறது. உங்களுக்கு நான் அடிக்கடி சொல்லுகிறேன், கிரியேஷன் ரெடெம்ப்ஷன் இஸ் கிரேட்டர் தேன் கிரியேஷன். இந்த வானத்தை பூமி உண்டாக்கினார், எவ்வளவு பெரிய மகத்தான காரியம். சமுத்திரம் எவ்வளவு பெருசா இருக்கிறது, மலை எவ்வளவு பெருசா இருக்கிறது. இந்த வானத்தை பூமி உண்டாக்கினார், சூரிய சந்திர நட்சத்திரங்களை உண்டாக்கினார், எல்லா மிருக ஜீவன்களையும் உண்டாக்கினார். அது எவ்வளவு கிரேட்டர் ஒர்க், அது எவ்வளவு பெரிய வேலை அவர் செய்திருக்கிறார். அவர் இந்த கிரியேஷன் கொண்டு வந்தது, இது ஒரு பெரிய வேலை, யாருமே செய்ய முடியாது. தேவன் மகத்தானவர். அந்த யோபுக்கு அதைத்தான் காமிக்கிறார், நான் எவ்வளவு பெரிய கிரியேட்டர் ஒரு டூர் காமிக்கிறார். அவனுக்கு ஆன்சர் சொல்லல, அவர் இப்படித்தான் காமிக்கிறார், அவர் கிரியேட்டர் என்பதை காமிக்கிறார். ஆனா அதை விட பெரிய காரியம் வந்து அவர் மனுஷனா வந்து சிலுவையில் மரித்தார். ஹல்லேலூயா. ரெடெம்ப்ஷன் இஸ் கிரேட்டர் தேன் கிரியேஷன். அதனால அவர் சிலுவையில் மரித்தது இன்னைக்கு உலகத்தில் எல்லாருக்கும் சாதாரணமாக்கான காரியமா தெரியுது. அவர் இந்த சிருஷ்டிப்பை விட அது பெரிய வேலை. அந்த ரெடெம்ப்ஷன் வந்து நமக்காக அவர் மனுஷனாக வந்து ஜீவனை கொடுக்க வேண்டியதாக இருந்தது. ஆட்டுக்குட்டியானவராக மாறினார். அதான் அவர் ஆட்டுக்குட்டியா, நம்ம எப்பவுமே அதை நினைக்கணும். அதான் என்ன சொல்றா, ஐ லவ் ஹிம் பிகாஸ் ஹி ஃபர்ஸ்ட் லவ் மீ அண்ட் பர்சேஸ் மை சால்வேஷன் ஆன் கால்வரி ட்ரீ. கல்வாரி சிலுவையில் எனக்கு ரட்சிப்பை சம்பாதித்தார், அவர் என்னிடத்தில் முந்தி அன்பு கூர்ந்தார். அதை எப்பவுமே நினைக்கிறோம், நம்ம பின்னோக்கி பார்க்கிறோம். 2000 வருஷத்துக்கு முன்னதாக அவர் ரெடெம்ப்ஷன் ஒர்க் அவர் ஆரம்பித்தார். ஆனால் என்ன செய்யறார், அந்த ரெடெம்ப்ஷன் ரிவீல்ட் ஆகல. இப்பொழுது 1963 முதலில் திறக்கும் பொழுது அவர் எப்படி மீட்பை சம்பாதித்தார், ஒவ்வொரு காலத்திலும் எப்படி அவர் மீட்கப்படுகிறார்கள் என்பதை ரெடெம்ப்ஷன் இஸ் ரிவீல்ட் நவ். ஹல்லேலூயா. ஏனென்றால் அந்த லேம்ப் ஓபன் த சீல்ஸ். ஆட்டுக்குட்டியான ஒரு முத்திரைகளை திறந்திருக்கிறார். ஆமென். முதலாவது சொந்த மறுபடியும் வாசிக்கலாம்,
ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன்.
ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன்.
அப்பொழுது 4 ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி, நீ வந்து பார் என்று இடிமுழக்கம் போன்ற சத்தமாய் சொன்னது.
4 ஜீவன்களில் ஒன்று, நீ வந்து பார் என்று இடிமுழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால முத்திரையை உடைக்கும் பொழுது தேர் வாஸ் அ பிளாஸ்ட், அங்கே ஒரு பிளாஸ்ட் ஏற்படுது. ஒரு சத்தம் இங்கே ஏற்படுகிறது. அவன் நின்று என்ன செய்ய இருந்தால் அந்த முத்திரை அங்கே வந்து திறக்கப்படும் பொழுது யோவான் ஒரு காட்சியை அங்கே காண்கிறான். ஆட்டுக்குட்டியான முத்திரையில ஒன்றை உழைக்க கண்டேன். இது வந்து வெளிப்படுத்த விசேஷம், சாபனத்துக்காரங்களுக்கு யாருமே தெரியாது, அவங்களுக்கு அறவே தெரியாது. அதனால அவங்க நம்ம பரலோகத்துக்கு போக சொல்ல ஆண்டவர் வந்து அந்த புஸ்தகத்துல ஏழு முத்திரை போட்டிருக்கோம், அவர் சுத்தியில வச்சு அடிப்பாரு, டப்பு டப்புன்னு அடிப்பாரு, அது திறக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அறவே 1% கூட சாபன ஊழியக்காரர்களுக்கு இந்த முத்திரையில பற்றிய ரகசியம் தெரியாது. இட் இஸ் ஒன்லி ஃபார் த பிரைட், மணவாட்டிக்காக மட்டும்தான் அது எழுதப்பட்டிருக்கு, தெரியவே தெரியாது. அதனால அவங்களுக்கு தேவனுடைய வரிகளை கைவிடப்படுவாங்க, சந்தேகமே கிடையாது, 100% ஷேர் அவங்க எல்லாருமே கைவிடப்படுவாங்க. இந்த ரகசியம் தெரியாம எடுத்துக்கொள்ளப்படல பரம்பரிய. அவங்க இப்படி ஒரு அதை நேச்சுரலா பண்றாங்க. இங்க வந்து யோவாருக்கு கீர்த்தி 95-96 அவன் வந்து பத்மத்தீவில் இருக்கும் பொழுது அவனுக்கு அது ஓபன் ஆச்சு. எப்படி ஓபன் ஆச்சுன்னா சிம்பிள் ஃபார்மா தான் ஓபன் ஆச்சு. அடையாள சின்னங்களினால்தான் அவன் பார்த்தான். இது அவன் அடையாள சின்னங்களினால முத்திரை போட்டான் என்று பிரதர் பெனாஸ் சொல்கிறார். அவனுக்கு அது என்னங்கிறது அவள் அண்டர்ஸ்டாண்ட் ஆகல. அவன் சில காட்சிகளை காண்கிறார், அதை எழுதுகிறார். அப்படி முத்திரை வந்து சிம்பிள் ஃபார்மா இருக்கு. இன்னைக்குதான் வந்து 1963 கத்தர் இறங்கி வந்து ஏழு தூதர்கள் அந்த மிஸ்ரிய உடையவர்களாக இருந்தார்கள். ஒவ்வொரு தூதனும் வந்து ஒரு மிஸ்ரிய பிரதர் பெனாக் வெளிப்படுத்தும் பொழுது அந்த அடையாள சின்னங்களுக்கு பின்னால என்ன வெளிப்பாடு இருக்கிறது, என்ன ரியாலிட்டி இருக்கிறது என்பது இன்னைக்கு நமக்கு ஓபன் ஆயிருக்குது. ஆமே ஆட்டுக்குட்டியான முத்திரையில ஒன்று உழைக்க கேட்டேன். அப்பொழுது 4 ஜீவன்களில் உண்டு என்னை நோக்கி நீ வந்து பார் என்று இடி முழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன். தண்டர் வந்து ஒரு வாய்ஸா இருக்கிறது. இதாவே மைமைப்படுத்தும் என்று சொல்லும் பொழுது மைமைப்படுத்தினேன், இன்னமும் மைமைப்படுத்தினேன் என்று அந்த சத்தம் கேட்டது. சிலர் வந்து இடி முழக்கம் என்று சொன்னார்கள், இது இடி முழக்க சத்தத்தை கேட்கிறோம் என்று சொன்னார்கள். சிலர் வந்து தூதன் அவரோடு கூட பேசினார் என்று சொல்லுகிறார்கள். ஆனா அவங்களுக்கு அது விளங்காத சத்தமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு அது விளங்குற சத்தமாய் இருக்கிறது. மைமைப்படுத்தினேன், இன்னமும் மைமைப்படுத்தினேன். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒரு முறை மைமைப்பட்டார். அவருடைய மினிஸ்ட்ரி சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி உலகத்துக்கு வந்தது. மறுபடியும் ஒரு தீர்க்கதரிசி மூலமாக அதே சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி வந்திருக்கிறது. மறுபடியும் நான் மைமைப்படுத்தினேன் என்று சொல்லும் பொழுது அந்த அப்படியே அவருக்கு ஒரு கிளியர் வாய்ஸா இருக்கிறது, மற்றவங்களுக்கு அது தண்டரா இருக்கிறது, புரியாத சத்தமாக ஒரு இருக்கிறது. அதே போலதான் இதான ஜென்டல் அங்க சிலருக்கு அது தண்டரா இருக்கிறது. வேட்டைக்கு போகும் பொழுது பெரும் புயல் காற்று வந்தது. அவருடைய தலைமையில வந்து அது 3 times அந்த கிளாப் பண்ணினது. அவங்களுக்கு ஒரு கிளாப் ஆஃப் தண்டர். அந்த அவருடைய நண்பர்கள் வந்து காருக்கடியில் போய் ஒளிஞ்சு கொண்டாங்க. அவங்களுக்கு என்னன்னா ஒரு தண்டரா இருந்தது. ஆனா பிரதர் பிரனாமுக்கு அது கிளியர் வாய்ஸ் ஆயிருந்தது. ஹல்லேலூயா. அந்த இது அந்த பெருங்காற்று என்ன சொன்னது, அந்த புயல் காற்று என்ன சொன்னதுன்னு அவங்க கேட்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், த ஜட்மெண்ட் இஸ் ஸ்ட்ரைக்கிங் ஆன் த வெஸ்ட் கோஸ்ட். ஹல்லேலூயா. நியாய தீர்ப்பானது மேற்கு கடற்கரையை தாக்குகிறது. அலாஸ்கா தண்ணிக்குள்ள போகிற அளவுக்கு பெரிய அங்க சுனாமி புயல் காற்று ஏற்பட்டது. அதனால ஜட்மெண்ட் நியாய தீர்ப்பானது மேற்கு கடற்கரையை தாக்குறது என்று அவர் சொன்னார். அதே போல அது நடந்தது. அவருக்கு அது கிளியர் வாய்ஸா இருந்தது, மற்றவங்களுக்கு அது தண்டரா இருந்தது. அதே போல இன்னைக்கு இந்த மெசேஜ் ஆனது நமக்கு ஒரு சத்தமாக அல்ல, நமக்கு கிளியர் வாய்ஸா இருக்கு. இன்னைக்கு இந்த மெசேஜ் தி ப்ரோஃபெட் மெசேஜ் நம்ம சொல்லும் பொழுது உலகத்தின் மக்களுக்கு ஒன்னும் புரியலேம்பாங்க. கோயம்புத்தூர்ல போயிட்டு ஒரு இடத்துல பேசும் பொழுது ஒரு சாபனத்து மத்தியில் மெசேஜ் கொடுக்கும் பொழுது சாதாரண சிம்பிள் மெசேஜ் கொடுத்தேன். ஒரு மேரேஜ் எப்படி நடக்கிறது, பைபிள்ல எப்படி மேரேஜ் போட்டிருக்கிறது, அதையே எனக்கு புரியல அப்படிங்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் புரியலங்கிறாங்க. நீங்க ரொம்ப டீப்பா சொல்றீங்க. சாதாரண சிம்பிள் மெசேஜ் அவங்களுக்கு எல்லாமே அது ஒரு தண்டரா இருக்கிறது. இந்த வெளிப்பாட சொன்னா அவங்களுக்கு புரியாது, ஆனா நமக்கு அது கிளியர் வாய்ஸா இருக்கிறது. நம்ம அந்த வாய்ஸ் நம்ம விரும்புகிறோம், அந்த வெளிப்பாட்டை நம்ம நேசிக்கிறோம். ஆமென். இங்க ஒரு ஆட்டுக்குட்டியான முத்திரை ஒன்றை உடைக்க கண்டேன். அப்பொழுது 4 ஜீவன்களில் வந்து நீ வந்து பார் என்று இடி முழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன். எபேசு சபை காலத்திலே ஜனங்கள் வந்து வார்த்தையின் மேல் இருந்த அன்பை விட்டுவிட்டார்கள். Many left their first love, the world. Satan establishes ரூல் அமைந்த கிளர்ச்சி சாத்தான் அப்பொழுது அவன் தன்னுடைய ஆதிக்கத்தை கொண்டு வருகிறான். ஆதிக்கத்தை கொண்டு வந்து சபையை வந்து கான்கர் பண்ணுகிறான். அதான் நிக்கோலைட்டஸ், நிக்கோலாய் மதசருடைய கிரி என்றால் சபையை வந்து மேற்கொள்ளுவது. மனுஷன் வந்து சபையை மேற்கொள்ளுகிறான், போப் வந்து சபையை மேற்கொள்ளுகிறார், பிஷப் வந்து சபையை மேற்கொள்ளுகிறார். இப்படி ஒரு சாபத்தை ஏற்றுக்கொண்டு மனுஷ மார்க்கமாக மனுஷனுடைய ஆளுகையை கொண்டு வருவதுதான் அந்த நிக்கோலாய் மதஸ்தருடைய கிரியை. அதனால எபேசு சபை காலம் வரும் பொழுது நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பையை விட்டுவிட்டாய் என்று உன்பேரில் எனக்கு குறையுண்டு. பின்பு அது சாத்தானினுடைய கூட்டமாக மாறிவிடுகிறது. சினகாக் ஆஃப் சாத்தான், தங்களை யூதர் என்று சொல்லி யூதராயிடாமல் சாத்தானுடைய கூட்டத்தார் செய்யும் தூஷணத்தை நான் அறிந்திருக்கிறேன் என்று அந்த 2:9 வாசிக்கிறோம். அதனால சாத்தான் சபையை மேற்கொண்டு அது பிறகு என்ன, சாத்தானின் கூட்டமாக அந்த சபை மாறிவிடுகிறது. அது நிக்கோலாய் மதஸ்தருடைய கிரியையாக முதல்ல ஆரம்பித்தது. நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தருடைய கிரியையை நீயும் வெறுக்கிறாய், இது உன்னிடத்தில் உண்டு. வெளிப்படுத்தல் 2:6 நம்ம வாசிக்கிறோம். அதன் பின்பு 2:14 நம்ம வாசிக்கும் பொழுது விக்கிரங்களுக்கு பழத்திலும் வேசித்தனம் பண்ணதுக்கு ஏற்றவாறு 8 இடர்களை இஸ்ரவேல் புத்திரக்கும்பாக போடும்படி பாலாக் என்பனுக்கு போதனை செய்த பீலையாமின் உபதேசத்தை கை கொள்ளலும் உன்னிடத்தில் உண்டு. அந்தபடியே நிக்கோலாய் மதசருடைய போதகத்தை கை கொள்ளலும் உன்னிடத்தில் உண்டு. இவன் நிக்கோலாய் மதசருடைய போதகமாக மாறுகிறார். முதல்ல அது டீடா இருந்தது, நிக்கோலாஸின் டீடு கிரியா இருந்தது, பின்பு அது ஒரு டாக்டீனா மாறுகிறது. அதன் பின்பு என்ன செய்யறதால் அது வந்து ஒரு மனுஷனுக்குள்ள அது வருகிறது. அந்த மனுஷன் தான் போப் என்று அழைக்கப்படுகிறார். அங்க ஆன்டி கிரைஸ்ட் ஸ்பிரிட் விதமாக இருக்கிறது. அது பெர்கனியன் சர்ச் ஏஜில் வந்து அது போதகமாக மாறினது. பின்பு ஒரு மனுஷனுக்குள்ள அது அவதாரம் இடும் பொழுது அவனுக்கு அங்கே கிரீடம் கொடுக்கப்படுகிறது என்று நம்ம அறிந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து முதலாம் முத்திரை குறித்து என்ன சொல்லுகிறார், 4:24-5 வாசிக்கலாம்.
இயேசு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள், ஏனெனில் அநேகர் வந்து நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள்.
ஒருவனும் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள், அநேகர் வந்து நான் தான் கிறிஸ்து என்று சொல்லுவார்கள். அது வந்து வஞ்சிக்கப்படுகிற ஒரு காலமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் ஜனங்கள் மேசியாவை புறக்கணித்தார்கள். இஸ்ரேல் ரிஜெக்டட் த மெசியா, க்ரூசிஃபைடு ஹிம், அவரது சிலுவையில் அறிந்தார்கள், பயல்சபுல் என்று சொன்னார்கள். மனுஷகுமானுக்கு நீங்கள் சொன்னால் தூஷித்தால் அது மன்னிக்கப்படும், ஆனால் பசுத்தாபியானவருக்கு விரோதமாக நீங்கள் சொன்னால் அது மன்னிக்கப்படுவதில்லை என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். இயேசு கிறிஸ்து பசுத்தாவியானவராக வருகிறார். இங்க பிளஷ் ஃபார்மாக இருந்த கர்த்தர் ஸ்பிரிட் ஃபார்மாக பெந்தகோஸ்து நாளிலே அந்த 120 பேர் பறந்து பொழுது அப்பொழுது அவர்கள் அதை அதற்கு விரோதமாக செயல்பட்டார்கள். யூதர்கள் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக செயல்பட்டார்கள், அப்போஸ்தலர்களை கொலை செய்தார்கள். ஆனால் அதுக்கு விரோதமாக பசுத்தாவிக்கு விரோதமாக அவர்கள் செய்யும் பொழுது அது மன்னிக்கப்படவில்லை. கிபி 70 வெஸ்பாசியன் டைட்டஸ் என்ற ரோம சக்கரவர்த்தியும் அதனுடைய சேனை தலைவன் டைட்டஸும் வந்து அந்த பட்டணத்தை இடித்து போட்டு அந்த தேவாலயத்தை இடித்து போட்டு உலகத்தில் 1800-1900 வருஷமாக நாட்டை இழந்து அலைந்தார்கள். 1948 தான் நாடு உருவானது. கிபி 70 1948 வரைக்கும் எவ்வளவு வருஷம் பாருங்க. இவர்கள் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறிந்தது நிமித்தமாக பசுத்தாவிக்கு விரோதமாக செயல்பட்டனால எவ்வளவு கிரேட்டஸ்ட் பனிஷ்மெண்ட் அவங்க கிடைச்சின்னு பாருங்க. பனிஷ்மெண்ட் கிடைத்தது சத்தியமானது பவுல் மூலமாக பிரஜாதிகளுக்கு அங்கே அறிவிக்கப்பட்டது. அதனால பவுல், இரேனியஸ், மார்டின் இந்த மூணு தூதர்கள், எபேசு, சிமினா, பெர்கமு இந்த மூணு சபைக்காலங்களும் முதலாம் முத்திரையில் அடங்கிறது. ஆனா முதலாம் ஜீவன் 4 ஜீவன்களில் ஒன்று நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டு என்று சொல்லுவோம். 4 ஜீவன்களில் ஒன்று சிங்கம், லயன், லயன் ரோரிங், லயன் வந்து கெச்சிக்கிறது, கமன்சி நீ வந்து பார் என்று சொல்லும் பொழுது அங்கே நான் ஒரு வெள்ளக்குதிரையை கண்ட மேல பாருங்க, வெள்ளக்குதிரை இருக்கு, அதன் மேல் ஏறிந்தவன் வில்லை பிடித்திருந்தான், அவனுக்கு அம்பு இல்லை, வில்லை மட்டும் பிடிச்சிருக்கிறான், அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் ஒன்னு அவனுக்கு ஜெயம் தான், ஜெயத்துக்கு மேல ஜெயம் தான் அவனுக்கு கிடைக்குது. கான்கர் அண்ட் கான்கர், முழு உலகத்தை கைப்பற்றும் வரைக்கும் அவனுக்கு ஜெயம்தான். இப்பவும் அவன் ஜெயிச்சுக்கிட்டு தான் போறான். அதனால அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டு போனான் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எம்பரர் கான்ஸ்டான்டைன் அங்க வரும் பொழுது 325 வருஷம் பெர்கமு சபையின் காலத்திலே கான்ஸ்டான்டைன் வரும் பொழுது 312 வருஷம் நாண்டிஸ் அங்க தீர்மானம் கொண்டு வந்து மத சுதந்திரம் கொடுக்கப்பட்டது. கான்ஸ்டான்டைன் நோபல் அன்னைக்கு இஸ்தான்புல் என்று சொல்லப்படுகிற கான்ஸ்டான்டைன் நோபல் துருக்கி நாட்டில் இருக்கிறது. அங்க நாண்டிஸ் சாசன சாசனம் ரோம அரசாங்கத்திலே மத சுதந்திரம் கொடுக்கப்பட்டது. அதன் பின்பு கிபி 325 கான்ஸ்டான்டைன் என்ன செய்யறான் என்றால் எல்லா ஊழியக்காரர்களையும் கூப்பிட்டு அவன் வந்து ஒரு கான்பரன்ஸ் நடத்தி அங்கே வந்து அதனாசியஸ் என்றதான ஒரு மனுஷன் அவன் என்ன சொன்னான், தேவன் வந்து மூணு ஸ்தானங்களில் இருக்கிறார், பிதா குமாரன் பசுத்தாதி என்ற மூணு ஸ்தானங்கள் அல்ல, மூன்று பேராக இருக்கிறார், மூணு பேரும் சேர்ந்து ஒன்னாவும் இருக்கிறாங்க. அதனாசியஸ் விசுவாச பிரமாணம் சிஎஸ்எல் இன்னைக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுலயுமே வாசிக்கிறாங்க. அதனாசியஸ் விசுவாச பிரமாணத்தை வாசிக்கும் பொழுது நானும் சேர்ந்துதான் சொல்லியிருக்கிறேன், இன்னும் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. 400 வருஷத்துக்கு மேல இன்னும் சிஎஸ்எல் அதனாசியஸ் விசுவாச பிரமாணம் அறிவிக்கப்படுது. எங்க 325 அந்த அதனாசியஸ் விசுவாச பிரமாணம் ஏஎஸ் அப்படிங்கிற ஒருத்தன் வந்து அவன் ஜீசஸ் ஒன்லி டாக்டரினை கொண்டு வரான். இவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா திருநீட்டியை கொண்டு வராங்க. அதனால அதனாசிஸ் விசுவாச பிரமாணத்தை அங்கீகரித்து தேவன் மூன்று பேரா இருக்கிறார், ஃபாதர் சன் அண்ட் ஹோலி கோஸ்ட் ஆர் டிஃபரண்ட் அண்ட் டிஸ்டிங் பர்சன். அவங்க வித்தியாசமான ஆட்கள், அவர்கள் வேறுபட்ட ஆட்கள், பட் தே ஆர் ஒன். அவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒன்னா இருக்கிறார்கள். இதுதான் திருநீட்சி. இந்த திருநீட்டி பிரமாணத்தை அங்கே கான்ஸ்டான்டைன் அங்கீகரித்தான், அந்த ரோம அரசாங்கம் அங்கீகரித்தது. இது அதற்கு மாறாக இருந்தவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அந்த ரெண்டுமே டப்பானதாகும். ஏரஸ் எங்களுக்கு கொண்டது ஜீசஸ் ஒன்லி, இயேசு தான் எல்லாம் சொல்றோம், இயேசு இயேசுன்னு சொல்லி அது அன்னைக்கு ஜீசஸ் ஒன்லி இருக்கிறாங்க. நம்ம ஒன்காட பிலீவ் பண்றோம். ஹல்லேலூயா. தேவன் மூன்று ஸ்தானங்களில் இருக்கு, அவங்க ஒரு ஸ்தானத்தை தான் நம்புவாங்க, ஜீசஸ் ஒன்லி. நம்ம ஜீசஸ் ஒன்லி கிடையாது, நம்ம டிரினிட்டியும் கிடையாது, நம்ம ஒன்காட பிலீவ் பண்றோம். ஹல்லேலூயா. நித்திய ஆவியா இருந்த தேவன் தன்னை வந்து ஒரு ஆவிக்குரிய சரீரத்தில் வந்து உலகத்தை சிருஷ்டித்தார், பல ஏற்பாட்டில அதிகமாக வெளிப்படுத்தினார். அதான் வார்த்தை, அந்த வார்த்தை மாம்சத்தில் வந்தது. அவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவர் கல்வாரி சிலுவையில் மரித்த பொழுது நமக்கு எல்லாத்துக்கும் எல்லாமா மாறிட்டார். அவரே பிதா, அவரே குமாரன், அவரே பசுத்தாதி, அவரே நேத்தர், அவரே ரட்சகர், அவரே ஆத்மநேசர், அவரே நியாயாதிபதி, எல்லாத்துக்கும் எல்லாமா மாறிட்டார். அவர் என்னென்ன பிரதானமான ஸ்தானம் வந்து ஃபாதர் சன் அண்ட் த ஹோலி கோஸ்ட். அவருக்கு ஒரே ஒரு நேம் உண்டு, அது லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். இப்படின்னு நமக்கு ஒன்றோட குறிச்ச வெளிப்பாட்டை இத தீர்க்கதரிசி மூலமாய் கொடுக்கும் பொழுது நம்ம அது கரெக்ட் டாக்டரின், நம்ம கரெக்ட் டாக்டரின் நம்ம பிலீவ் பண்ணுறோம். அதில் கான்ஸ்டான்டைன் என்ன பண்ணினா என்றால் திருநீட்டியை அங்கீகரித்து எல்லாமே திருநீட்டியாக மாறு. 325 வருஷத்திலிருந்து இன்னால் வரைக்கும் திருநீட்டி இருக்குது. அது மனுஷனால கொண்டு வந்த அது ஒரு பிரமாணமா இருக்குது. அதனாசியஸ் என்கிறவன் அதை கொண்டு வந்தான், அதை வந்து ரோம அரசாங்கமானது அங்கீகரித்தது. ரோமன் கத்தோலிக்க மார்க்கமாக அது பிறகு மாறினது. அதிலிருந்து புராட்டஸ்டன்ட் வந்தது, அதிலிருந்து பெந்தகோஸ்த வந்தது, எல்லாருமே அந்த புளிச்ச மாவை உள்ள கொண்டு வந்துட்டாங்க. ஒரு இஸ்ரீ புளிச்ச மாவை எடுத்து மூணு படி மாவுல வைக்கும் பொழுது மூணு படி மாவும் அடுத்த நாள் காலையில பார்த்தா புளிச்சு போச்சு. கொஞ்சம் புளிச்ச மாவை போட்டா ஒரு சொட்டு தயிர விட்டாச்சுன்னா பால் எல்லாமே தயிரா மாறிடுது. அதான் அந்த டிரினிட்டி, அந்த புளிச்ச மாவு, அந்த பிசாசுடைய பொய் உபதேசம், அந்த அதனாசிய சிங்கரன் கொண்ட அந்த உபதேசம் திருநீட்டிய அந்த ஒரு சொட்டு அந்த தயிரை விடும் பொழுது எல்லா மூணு படி மாவு, அது கத்தோலிக்கு ப்ராஜெக்ட் பெந்தகோஸ் இந்த மூணு படி மாவும் எல்லாம் புளிப்பா மாறிட்டு, புளிப்பு வந்து துருபதேசத்துக்கு அடையாளமா இருக்கு, எல்லாம் கெட்ட உபதேசமா மாறிட்டு. அந்த நம்ம இஸ்ரவ ஜனங்களை போல ஒன்காட பிலீவ் பண்றோம், நம்ம தேவனுடைய இஸ்ரவேல் ஜனங்களா இருக்கிறோம். ஹல்லேலூயா. All the four living creations, and the நான்கு ஜீவன்களில் ஒன்று, the lion, lion is roaring. Lion வந்து அதை கெச்சிக்கும் பொழுது எல்லாம் காட்டுல ஒரே நிசப்தம் ஆகிவிடும், எந்த மிருகமும் சத்தம் போடாது, ஏன்னா அது கிங் ஆயிருக்கிறது. ஹல்லேலூயா. அது கிங் ஆஃப் த ஃபாரஸ்ட். இதை என்ன சொன்னால், அதை என்ன சொன்னால், அது கிங்கா இருப்பதனால எல்லாமே வாயை மூடிடும், எல்லாமே சைலண்ட் ஆயிடும். ஆனா முதலாம் ஜீவன் வந்து நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். அல்லது அங்க ஃபோர் லிவிங் கிரியேஷன்ஸ் இருக்கிறது, ஒன்னு சிங்கம், ரெண்டாவது காளை, மூணாவது மனுஷ முகம், நாலாவது ஈகிள். ஆனா ஃபோர் லிவிங் கிரியேச்சர்ஸ். இதுல முதலாம் ஜீவனானது கேன் அண்ட் சி, நீ வந்து பார் வாட் ஜீசஸ் இஸ் டூயிங். இந்த காலத்தில் இயேசு என்ன செய்யற, அவருடைய புரோகிராம் என்ன, நீ வந்து பார், கேன் அண்ட் சி. இன்னைக்கு அந்த நான்கு ஜீவங்கள் நம்ம அழைக்கிறது, கேன் அண்ட் சி. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார், உன்னுடைய பேர் எங்க இருக்குது, நீ வந்து பார், கேன் அண்ட் சி. முத்திரைகள் திறக்கப்பட்டிருக்கிறது என்று அந்த அந்த ஜீவன்கள் சொல்லுகிறது. அந்த ஜீவன்களை குறித்து என்ன சொல்லுகிறார் என்றால், காட்ஸ் த்ரோன் காட்ஸ், அவங்க வந்து தேவனுடைய சிங்காசனத்தை பாதுகாக்கிறவர்கள், காவலர்கள், காவலவாதர்கள், தேவனுடைய சிங்காசனத்தை காவல் செய்கிறார்கள். The four, these four living creatures are God's throne gods. தேவனுடைய சிங்காசனத்தை பாதுகாக்கிறவர்கள். இதுல வந்து மூணு இதா பார்க்க முடியுது. தேவனுடைய சிங்காசனம் முதல்ல ஏதேனில் இருந்து, ட்ரீ ஆஃப் லைஃப் வந்து ஜீசஸ் கிரைஸ்டா இருக்கிறார். தேவனுடைய சிங்காசனம் ஏதேனில் இருக்கும் பொழுது அந்த ஏதேனில் வந்து சுடரொளி பட்டயத்தையும் கேருபீன்களையும் வைத்தார் என்று சொல்லும் பொழுது, இதான் கேருபீன்கள். அங்க சுடரொளி பட்டயத்தையும் கேருபீன்களையும் வைக்கும் பொழுது அது தேவனுடைய சிங்காசனத்தை பாதுகாக்கிறது. ஜீவர் சித்தம் யாரும் அணுக முடியாது. அந்த நான்கு ஜீவன்கள் வந்து அதை பாதுகாத்து, they have kept the way to the tree of life since he stationed them in eastern gate of the garden of Eden. அல்லாஹ் கர்த்தர் அந்த garden of Eden குள்ள நாம பிரவேசிக்க முடியாதபடி, ஜீவ வட்சத்தின் கனியை புசிக்காதபடி இந்த அவருடைய சிங்காசனம் அங்கே இருக்கிறது. அதனால அங்க வந்து முதலாவது அங்க நம்ம காண்கிறோம். இரண்டாவதாக இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசரிப்பு கூடாரத்தை சாபிக்கும் பொழுது அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே கிருபாசனம், உடன்படிக்கப்பட்டு மேல இருக்கிற அந்த அந்த தங்கத்தினாலான ஒரு மூடி, அதுதான் வந்து கிருபாசனம். இவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், அந்த உடன்படிக்கப்பட்டு மூடி தான் வந்து கிருபாசனம். அதுல ரத்தம் தெளிக்கப்படுகிறது. ரெண்டு ஜீவ் அங்க கேருபீன்கள் அதை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறது. அதுலதான் செகைனா மகிமை இருக்கிறது, செகைனா குளோரி. அது ஒரு பிளிக்கரிங் லைட்ஸா வந்து அது எப்பவும் அந்த லைட்ஸ் அங்க வந்துட்டே இருக்கு. அந்த செகேனா குளோரியில தான் தேவன் அங்கே வாசம் அணுகிறார். அது தேவனுடைய சிங்காசனம் ஆயிருக்கு. கிருபாசனம் வந்து தேவனுடைய சிங்காசனம். அது முழுசும் தங்கத்தினாலே செய்யப்பட்டது, சுத்த பொன்னினால் செய்யப்பட்டது. அது டிவினிட்டி, அது தேவனை குறிக்கிறது. அதனால அங்க ஆண்டவர் இருக்கும் பொழுது அந்த இதை ஆசரிப்பு கூடாத சுற்றி அங்க ஜனங்கள் பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். அந்த 12 கோத்தர்தாரு பாளையம் இறங்கி இருக்கும் பொழுது அங்க ஒவ்வொரு கோத்திரத்தாருக்கு அந்த வந்து 12 கோத்திரத்தை வந்து நாலா பிரிச்சிருக்கு. மூணு மூணு கோத்திரமா ஒன்னா இணைச்சி நாலு டைரக்ஷன்ல அவங்க இருக்கும் பொழுது ஒவ்வொரு கேம்ப், 4 கேம்ப்ஸா இருக்கிறாங்க. அதனால ஈஸ்டர்ன் சைட்ல ஒரு கேம்ப் இருக்கிறது, இவ சவுத் சைட்ல ஒரு கேம்ப் இருக்கிறது, மேற்கு பக்கத்தில் ஒரு கேம்ப் இருக்கிறது, அங்க வந்து வடபுறத்துல ஒரு கேம்ப் இருக்கிறது. நாலு பாளையமாக பாளையம் இறங்கியிருக்கிறாங்க. அதுல ஒருத்தர் வந்து ஹெட், அதுல வந்து முதல்ல வந்து ஜூடா ஹெட்டா இருக்கிறார், யூதா கோத்திரம் வந்து ஹெட்டா இருக்கிறது. அந்த கொடி கீழே வந்து எண்ணாயிரம், நீங்க 2-3 அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது இதை இசக்கார் செபுலோன் அவங்க கூட சேர்ந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து என்ன கொடி கொடுக்கப்பட்ட, சிங்கத்தின் கொடி கொடுக்கப்பட்டிருக்கு. அதன் மீது ரூபன் கோத்திரத்தார் சவுத் சைட்ல இருக்கிறாங்க, அவங்க கூட சினியோன் காத் கோத்திரம் சேர்ந்திருக்கு. அதன் பின்பு மேற்கு புறத்தில் எப்ராஹிம் இருக்கிறார், எப்ராஹிமுடைய கொடி வந்து காலை. அவங்க கீழே வந்து இவ மனாசே பெஞ்சமின் இருக்கிறாங்க. வனப்புறத்தில் தான் கோத்திரத்தார் பாளையம் இருக்கும் பொழுது அவங்க கூட ஆசேர் நத்தலி இருக்கிறாங்க. அதில் 4 கேம்ப்ஸ் ஆக 4 டைரக்ஷன்ல அவங்க ஆசரிப்பு கூட சுற்றி அப்படி பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. அப்படி பாளையம் இறங்கி இருக்கும் பொழுது ஒரு அந்நியன் வந்து ஆசரிப்பு கூடாரத்தை அணுக முடியாது. இவங்க வந்து அதை ஆசரிப்பு கூடாத மத்தியில இருக்குது. ஆனால் நாலு பக்கத்திலேயே அங்க இருக்கும்பொழுது தேவனுடைய சிங்காசனம் ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிறது, மகா பரிசுத்தத்தில் கிருபாசனம் இருக்கிறது. தேவனுடைய பிரசன்னத்தை வந்து த்ரோனை வந்து யாரும் ஒரு அந்நியர்கள் வந்து விருத்த சேரம் இல்லாத ஒருவன், அந்த விருத்த சேரம் இல்லாத ஒரு பெலிசனாகிலும் ஒரு அந்நியனாகிலும் அணுக முடியாது. அந்த ஜீவன்களை அங்க ஸ்டாப் பண்ணிடும். யாக்கோபுக்கு ஆண்டவர் 12 பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். என்ன ஒரு அதிசயம் பாருங்க, அந்த 12 பிள்ளைகளும் வந்து கோத்திர பிதாக்களா மாறி இருக்கிறார்கள். அவங்க வந்து இப்படி ஒரு போர் கேம்ப்ஸா இருந்து இதெல்லாம் எவ்வளவு பெரிய சத்தியமா இருக்கு பாருங்க. ஆண்டவருடைய வழி நடத்தல் அவளுடைய எவ்வளவு அதிசயமாக இருக்குது. லேயாள் வந்து வெறுக்கப்பட்டால் ஆண்டவர் அவளுக்கு தான் நிறைய பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். மனுஷங்களால நம்மளை வெறுக்கப்பட்டா நம்மளுக்கு ஆண்டவர் அதிக கிருபை தருவார். ஹல்லேலூயா. அவங்க என்ன ரொம்ப சீப்பா நினைக்கிறாங்க அப்படி சொல்றாங்க. அப்படி சீப்பா நினைச்சா உனக்கு காட்ஸ் கிரேஸ் நிறைய வரும். லேயாள் வந்து கொஞ்சம் கூச்சப்பாடுவேன், அதனால ராகேல் கொஞ்சம் மதிக்கல, ஆனால் அவளை கொஞ்சம் அற்பமா நினைக்கிறார். ஆனா கத்தர் பாருங்க அவளுக்கு இறங்கி என்ன செய்யறார் என்றால் அவளுக்கு ஆறு பிள்ளைகளை கொடுக்கிறார். முதலாவது ரூபன், இரண்டாவது சிமியோன், மூணாவது லேடி, நாலாவது யூதா, அதுக்கு பிறகு வந்து இசக்கார், செபுலோன், இப்படி ஆறு பிள்ளைகள். அங்க மில்காலுக்கு வந்து தான், நப்தலி என்ற பிள்ளைகள். அங்க பில்காலுக்கு வந்து காத்து, ஆசேர் என்ற பிள்ளைகள். ராகேலுக்கு வந்து யோசேப்பு, பென்யமின், பனிரெண்டு பிள்ளைகள். இந்த பனிரெண்டு பேரும் பனிரெண்டு ஹெட்டா மாறினாங்க, கோத்திர பிதாக்களா மாறினாங்க. இப்போ அவங்க இஸ்ரேல் நாட்டில் வந்திருக்கிறாங்க, அவங்க கோத்திரம் எதுவும் தெரியாது. இந்த பனிரெண்டு பேர் லைன்ல அவங்க இருக்கிறாங்க. அந்த ரெண்டு தூதர்கள் வரும் பொழுது, அந்த எலஜா ஆவியை கொடுத்த ஒரு அங்க சாட்சி அங்க வரும் பொழுது, எலியா ஆவியும் மோசே ஆவியுடைய ரெண்டு சாட்சிகள் அங்க வரும் பொழுது, அவங்க சொல்லுவாங்க நீ இந்த கோத்திரத்தை சேர்ந்தவன், நீ ரூபன் கோத்திரத்தை சேர்ந்தவன், நீ வந்து பெஞ்சமின் கோத்திரத்தை சேர், நீ வந்து என்ன என்றால் யோசேப்பு கோத்திரத்தை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு அது ரிதியில் ஆகும். இப்ப அவனுக்கு ரிதியில் ஆகல, இப்ப மொத்தமா வந்து சேர்ந்திருக்காங்க. அவங்க கோத்திரம் எதுன்னு தெரியாது. ஏன்னா உலகத்துல பல நாடுகளில் சிதறிக்கப்பட்டு இப்பொழுது தங்களுடைய சொந்த நாட்டுக்கு வந்திருக்கும் பொழுது அவங்களுடைய கோத்திரம் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஆனால ஒரு ப்ராபட்டை கொண்டு நீ இன்ன கோத்திரம்னு சொல்லும் பொழுது அப்போ அவங்களுக்கு ரியலைஸ் ஆகிறாங்க. பனிரெண்டு கோத்திரத்தில் பனிரெண்டாயிரம் பனிரெண்டாயிரமாக 144,000 பேர் முத்திரிக்கப்படுகிறார். ஒரு நம்பர் அதிகமும் இல்லை, ஒரு நம்பர் குறையாவும் இல்லை. கரெக்டா 12,000 12,000 வெளிப்படுதல் ஏழாவது நீங்க வாசிக்கிறீங்க பாருங்க. அதே போல இன்னைக்கு நமக்கு வந்து அவனுக்கு 2 prophets, நமக்கு 1 prophet. இந்த ஜென்டைலுக்கு தோன்ற 1 prophet கொடுத்திருக்கிறார். இந்த 1 prophet வந்து ஏழாம் தூதன். ஹல்லேலூயா. இந்த ஏழாம் தூதன் வந்து இந்நாள் வரைக்கும் என்ன செய்யறாரு என்றால் இந்த ஜனங்கள் கிறிஸ்தவங்களா வாழ்ந்தாங்க. எல்லாரும் மார்ட்டின் லூத்தர் காலத்துல, ஜான் வெஸ்லி காலத்துல, பெந்தகோஸ்தே காலத்துல, இந்த ஏலிசபை காலத்துல அவங்க கிறிஸ்தவங்களா இருந்தாங்க. ஆனாலும் அவங்க வந்து எந்த சபை காலன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்களுடைய ஹெட் யாருன்னு தெரியாது. அவங்களுடைய ஹெட் அவங்க எந்த ட்ரைபை சேர்ந்தவங்க, அவங்க எந்த கோத்திரத்தை சேர்ந்த, அவங்களுடைய ஹெட் யாரு, அங்க கோத்திர பிதா யாருன்னு தெரியாது. இதமாக தான் 2000 வருஷமா இருக்கும் பொழுது இன்னைக்கு ஆண்டவர் வந்து ஏழாம் தூதன் ஒரு ப்ராபட்டை கொண்டு நீ வந்து எபேசு சபையை சேர்ந்தவன் கிடையாது, நீ லவோதிக்கா சபையை சேர்ந்தவன். ஹல்லேலூயா. உன்னுடைய ஹெட் வந்து ஏழாம் தூதன் பெறுதான். ஹல்லேலூயா. நீ வந்து மார்ட்டின் லூத்தர் காலத்தை சேர்ந்தவன், உன்னுடைய ஹெட் மார்ட்டின், நீ வந்து சர்வை சபை கால பரிசுத்தவான். எல்லாத்துக்கும் நமக்கு ரிவீல் ஆயிட்டே. அவங்களுக்கு 12 12, நமக்கு 7 7. அதனால பாருங்க இன்னைக்கு ஒரு ப்ராபட் மூலமாகத்தான் அதை வெளிப்படுத்த முடியும். இவங்க 2000 வருஷம் கிறிஸ்தவங்களுக்கு அது தெரியாது. எந்த காலத்துல வாழ்ந்தோம், நம்ம செய்தி என்ன, நம்முடைய தூதன் யாரு, ஒண்ணுமே தெரியாது. அதே போல அவங்களுக்கு 2000 வருஷமா ஒண்ணுமே தெரியாது. இப்பமும் அவங்களுக்கு தெரியாது. நமக்கு ஆண்டவர் ஒரு ப்ராபட் இந்த ஏழாம் தூதன் வெளிப்படுத்தி நம்ம மேல போன பிறகு அவங்களுக்கு அது வெளிப்படும் பொழுது அவங்க வந்து முத்திரிக்கப்படுவார்கள். இது தெரியாம முத்திரிக்கப்பட முடியாது. பசுத்தாதி ஆகிய முத்திரையை பெற முடியும். அந்நிய பாசம் எவ்வளவு பேசினாலும் பிரயோஜனம் இல்லை. எவ்வளவு குதிச்சாலும், முட்டை உடையும்படியா குதிச்சாலும், உருண்டு பரண்டாலும் அவங்களுக்கு தெரியாது. நீங்க பாத்தீங்கன்னா சாமன போறது என்னன்னா கீழே விளை வைக்கிறது அவங்களுடைய வேலை. கையை நீட்டினா பெனிகின், கையை நீட்டினா அந்த நேரத்தில் எல்லாரும் கீழே விழுறாங்க. இங்க ஜோஃப்ரேன்னு இருக்கிறார் முத்தமிழ் நகர்ல, பால்மணி இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல இருக்கிறார். அந்த சர்ச் வழியா நான் கிராஸ் பண்ணி போகும் பொழுது எனக்கு உடனே ஞாபகம், இந்த ஜோஃப்ரே தான் எல்லாரையும் கீழே வைக்கிறார். கீழே விழ வைக்கிறதுதான் அவங்களுடைய வேலை. அவங்களுக்கு பிசாசு இருக்கோ இல்லையோ, வந்தாலும் பொத்து பொத்துன்னு விழுதாங்க. அதே போல பால் தொங்கையாவும் அவருடைய சர்ச்சை நான் பார்க்கும் பொழுது அவரும் கீழே தான் விழ வைக்கிறார். இந்த பெந்தகோஸ்தேக்காரர்களுக்கு கீழே விளக்க வைக்கிறார் அவளுடைய. அவங்களுக்கு வேற ஒன்னும் செய்ய முடியாது. நமக்கு வந்து ஆண்டவர் நம்ம யாருன்னு வெளிப்படுத்துறார். நீ எந்த காலத்துல வாழுகிறாய், உன்னுடைய மெசேஜ் யார், உன்னுடைய தூதன் யார், உன்னுடைய ஸ்டார், எந்த ஸ்டார்க்கு நீ பறந்திருக்க, நம்ம ஏழாம் ஸ்தானத்தில் பிறந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம ஒரு நட்சத்திரத்தின் கீழ் பிறந்திருக்கிறோம். ஆமே. இந்த வெளிப்பாடு இன்னைக்கு நமக்கு வந்திருக்கு. இது தெரியாம பரிசுத்தாவியை பெற முடியாது, ரியல் ஹோலி கோஸ்ட் பெற முடியாது. அன்னைக்கு ஜீவன விருட்சமானது பாதுகாக்கப்பட்டது. நான்கு ஜீவன்கள் பாதுகாத்தார்கள். ஆசிரிப்பு கூடத்தில் கிருபாசனம் தேவனுடைய சிங்காசனமானது பாதிக்கப்பட்டது, பாதுகாக்கப்பட்டது. இன்னைக்கு வந்து ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்டில், அப்போஸ நடபடியிலே தேவனுடைய சிங்காசனம் இருக்கிறது. அது வந்து தேவனுடைய சபையா இருக்கிறது. அந்த சபையில தேவன் வாசமா இருக்கிற இன்னைக்கு பிரைட் சர்ச் இருக்கிறது. ஹல்லேலூயா. உலகமெங்கிலும் வார்த்தை விசுவாசிக்கிற ரியல் பிரீச்சர்ஸ், ரியல் பிலீவர்ஸ் இருக்கிறாங்க. நம்ம மட்டும் இருக்கிறோம் நம்ம சொல்லல. நான் மட்டும் கிடையாது, நம்ம மட்டும் கிடையாது. ஆண்டவர் அந்த உண்மையான பிலீவர்ஸை வச்சிருக்கிறார். எல்லாரும் ரியல் பிலீவர்ஸ் கிடையாது, எல்லாரும் ரியல் பாஸ்டர் இல்லை என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். ஆனா ரியல் பாஸ்டர்ஸ், ரியல் பிலீவர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள். அவங்களுடைய ஃபெய்த் வந்து கரெக்டா இருக்கிறது. அதனால அவருடைய பிரைடு வந்து அந்த மத்தியில தேவன் வாசமா இருக்கிறார். ஆமே. தேவனுடைய சிங்காசனம் நம்ம மத்தியில இருக்கிறது. இதோ மனுஷன் மத்தியில தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களுமே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாக இருப்பார்கள். தேவன் தானே அவளோடு கூட இருந்து அவருடைய தேவனாயிருப்பார். வெளிப்படுத்தல் 21:3 வாசிக்கிறோம். அதனால இன்னைக்கு நம்ம மத்தியில இருக்கும் பொழுது God's throne is established among the bride. Hallelujah. In the midst of the bride. மனவாட்டியின் மத்தியில தேவனுடைய சிங்காசனம் சாபிக்கப்பட்டிருக்கிறது. அன்னைக்கு அப்போஸ்தல காலத்தில் அப்போஸ்தல நடபடியில தேவனுடைய சிங்காசனம் இருக்குது. சுத்தி நாலு ஜீவன்கள் இருக்கு. அந்த நாலு ஜீவன்கள் மத்திய வந்து லயனா இருக்கிறது, மார்க் வந்து காளையா இருக்கிறது, லூக்காவின சுவிசேஷம் வந்து மனுஷ முகம் உள்ள சிசிப்பா இருக்கிறது, அந்த யோவானின சுவிசேஷம் ஈகிளா இருக்கிறது. இந்த நாலு ஜீவன், நாலு காஸ்பல். ஏன் ஆண்டவர் வந்து நாலு காஸ்பல் எழுதணும்? இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாறு பற்றி ஒருத்தர் எழுதினா போதாதா? பைபிள்லயே நாலு அனுமதிச்சிருக்குது. இது அந்த ரகசியம் மற்றவங்களுக்கு தெரியாது. ஏன் ஒருத்தருடைய வாழ்க்கையை நாலு பேர் எழுதணும்? நாலு சுவிசேஷங்கள் யாரு? எல்லாருமே அவருடைய வாழ்க்கையை தானே எழுதுறாங்க. ஒன்னு ஆண்டவர் அலோ பண்ணா போதாதா? அது ஃபோர் லிவிங் கிரியேச்சர்ஸ். அல்லேலூயா. அது சிங்கம் காளை வந்து மனுஷன் ஈகிள் நாலு இருக்கணும். நாலு கோஸ்பல் வரணும். அல்லேலூயா. அது தேவனுடைய சிங்காசத்தை பாதுகாக்கிறது. ஒருவன் தேவனுடைய சபைக்குள்ள அங்கமாக முடியாது, மனம் திரும்பாம அவங்க உள்ள வர முடியாது. இந்த ஜீவன்கள் ஸ்டாப் பண்ணிடும். த்ரோன் காட்ஸ் தேவனுடைய சிங்காசனத்தை ஸ்டாப் பண்ணி விடுகிறது. அதை பாதுகாக்கிறதாக இருக்கிறது. ஆமென். தேவனுடைய சிங்காசனமானது இதை இன்னைக்கு நம்ம மத்தியில இருக்குது. நம்முடைய ஹார்ட்ல ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆண்டவர் நம்முடைய ஹார்ட்ல இருந்து நம்மை ஆளுகை செய்கிறார், நம்முடைய சபையை ஆளுகை செய்கிறார். ஹல்லேலூயா. சாத்தானுடைய சிங்காசனம் வந்து பெர்கமுல இருந்தது. வெளிப்படுத்தல் 2:13 வாசிக்கலாம்.
உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும், நீ என் நாமத்தை பற்றிக் கொண்டிருக்கிறதையும், சாத்தான் குடிக்கொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன்.
நீ வந்து உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும், என் நாமத்தை நீ பற்றிக் கொண்டிருக்கிறதையும், சாத்தான் குடியிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியாகிய அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றி விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருக்கதை அறிந்திருக்கிறேன் என்று அந்த பெர்கமு சபைக்கான சொல்லும் பொழுது, சாத்தானுடைய சிங்காசனம் பெர்கமுல இருக்கு. சாத்தானுடைய சிங்காசனம் முதல்ல எங்க இருந்தது? பாபிலோன்ல இருந்தது. பாபிலோன் வந்து அங்க பிரீஸ்ட் கிங் அங்க பிலீவ் பண்ணாங்க. பிரீஸ்டாவன் வந்து ராஜாவா இருக்கிறவர், மத தலைவராகவும் இருக்கிறார். இந்துக்கள் வந்து அந்த பூசாரிய வந்து கடவுளா கும்பிடுவாங்க. மனுஷன்தான் கடவுள், அவர் தான் ஜாமியாவும் மாறியதார். அதுதான் அங்கே இருந்து பாபிலோனிய மார்க்கம். அவங்க வந்து ஒரு சிலையை வழிபட்டாலும் அந்த பூசாரியே உங்களுக்கு கடவுளாயிருந்தார். அதனால அவரே மத தலைவர், அவரே காடாகவும் இருக்கிறார், கிங்காகவும் இருக்கிறார். கிங் பிரீஸ்ட், இதுதான் பாபிலோனிய ராஜ்யம். அவள் தான் தரிய ராஜாவை தவிர வேற யாரையும் நோக்கி ஜெபமண்ணக்கூடாது, அவர் தான் காட் அப்படின்னு இருந்தாங்க. பாபிலோனிய ராஜா வந்து பிரீஸ்டாவும் இருந்தார், ஆசாரியனாவும் இருந்தார், கிங்காவும் இருந்தார். அதனால அவர் காடுங்க லெவலுக்கு அவங்க கொண்டு போனாங்க. சாட்டன் டுவெல்ஸ் இன் பாபிலோன். பாபிலோன் வந்து வீழ்ச்சி அடையும் பொழுது மேதிய பெர்சிய ராஜ்யம் வந்து மேதியனாகிய தரியு அவன் வந்து ஈபிடிஸ் நதியை வற்றி போக செய்து தண்ணீரை அடைச்சி அங்க வந்து அன்னைக்கு வந்து பெல்சாத்தாரை கொலை செய்து அந்த ராஜ்யமானது ஒரு நாள் ராத்திரியிலே விழுந்து போனது. தானியேல் ஐந்தாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், மேதிய பெர்சிய சாம்ராஜ்யமானது உருவானது. அப்பொழுது பாபிலோனிய ராஜா அத்தாலஸ், இந்த அத்தாலஸ் என்னதான் பீஸ் கிங், அவன் வந்து என்ன சேர்ந்தால் அவனுடைய எல்லா விதமான தஸ்தாபேத்துகளையும் மத சம்பந்தமான புஸ்தகங்களை எடுத்து அவன் பெர்கமு பட்டணத்துக்கு வந்து விட்டான். தேவனுடைய சாத்தானுடைய சிங்காசனமானது பாபிலோன்ல இருந்து பெர்கமு வந்து விட்டது. அந்த பெர்கமு வரும் பொழுது இப்ப அவனுடைய மகன் வந்து, அவன் காலத்துக்கு பிறகு அவன் மகன் வந்து பிரீஸ்டாவும் இருக்கிறான் கிங்காவும் இருக்கிறான். அப்படி வந்து தேட அட்டாலஸ் வரும் பொழுது அவனுக்கு குழந்தை இல்லை, அவனுக்கு குழந்தை இல்லாதனால வாரிசு இல்லை, அவனுடைய ராஜ்ய பட்டத்துக்கு வருவதற்கு ஆள் இல்லாதனால தன்னுடைய ராஜ்யத்தை வந்து அவன் வந்து ரோமாபுரி ரோம அரசாங்கத்துக்கு உயில் எழுதிவிட்டான். அவன் செத்த பிறகு அந்த ராஜ்யம் அவன்கிட்ட பேர். அதனால ஜூலியஸ் சீசர், ரோம சக்கரவர்த்தி ஜூலியஸ் சீசர் வந்து அந்த ராஜ்யத்தை பெற்றுக் கொண்டார். பெற்றுக் கொள்ளும் பொழுது பாபிலோனிய ரிலிஜன் வந்து அந்த மதம் வந்து ரோமாபுரிக்கு போயிட்டு, அதனால அந்த ராஜா தான் பிரீஸ்ட், ராஜா தான் கிங், மத தலைவரும் அவர் தான், ராஜாவும் அவர் தான். இப்படி சில சக்கரவர்த்திகள் வந்தாங்க. கிரேச்சன் என்பதான ஒரு சக்கரத்தில் வரும் பொழுது அவன் வந்து ரெபியூஸ் பண்ணான், நான் ராஜாவை மட்டும் இருக்கிற மத தலைவர் வந்து எனக்கு வேண்டாம். பெரிய பொலிட்டீஷியன் தான் கோயில போயிட்டு, இந்து கோயில போயிட்டு அவன் தான் என்ன நடத்துவான், விழா கொண்டாடுறதுக்கு அவன் வரணும். அந்த நேரத்தில் சண்டை வரும், வெட்டு குத்து வரும். பேப்பர்ல வாசிக்கும் பொழுது இந்த பொலிட்டீஷியன் தான் அந்த லீட் அங்க இருந்து அந்த அதுக்கு அங்க போவான். அதே போல இருந்தா மத தலைவரும் அவர் தான், ராஜாவும் அவர் தான். கிரேஷன் வரும் பொழுது எனக்கு வந்து அந்த மத தலைவர் தேவையில்லை, நான் ராஜாவா மட்டும் இருக்கிறேன். அப்பொழுது யாரு ஒரு மனுஷன் வந்து அந்த போப் வந்து அதை எடுத்துக் கொடுக்கிறார். போப் லியோ எம்பரர் வந்து அதை ரிஜெக்ட் பண்ணதுனால, எம்பரர் ரிஜெக்ட் பண்ண போஸ்ட வந்து மத தலைவர் போஸ்ட வந்து போப் லியோ ஃபர்ஸ்ட் வந்து அதை எடுத்துக் கொள்கிறான். அவன் வந்து ரோம மதத்துக்கு அவன் ஹெட்டாக மாறுகிறான். பின்பு என்ன சொல்கிறான் என்றால், அவன் வந்து நான் தான் உங்களுக்கு மேல, ராஜாக்கள் 10 ராஜாக்கள் இருக்கிறாங்க உங்களுக்கு எல்லாம் மேல, நான் கடவுளுக்கும் உங்களுக்கும் மத்தியில் இருக்கேன், என்னுடையது இல்லாம நீங்க ஒன்னும் ஆளுகை செய்ய முடியாது, உங்களை ராஜ பதவி விட்டு எடுக்க முடியும் வைக்க முடியும் அப்படின்னு. சபாநாயகர் எப்படி எம்எல்ஏ வந்து அவர் போஸ்ட வந்து எடுக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்குது, சபாநாயகர் பேச்சுக்கு அதிகாரத்தை சொன்னார்னா கோர்ட்டு ஒன்னும் செய்ய முடியாது அப்படின்னு இப்பொழுது தீர்ப்பு வந்திருக்கு. அதே போல நான் வந்து சபாநாயகர் போல, நான் வந்து மத தலைவர், நீங்கெல்லாம் எனக்கு கீழேதான், உங்க பதவியை எடுக்க முடியும் பதவியை வைக்க முடியும், நான் நினைச்சால பதவியில வைக்க முடியும். இவ்விதமாக சொல்லும் பொழுது ராஜாக்கள் எல்லாம் அவனுடைய காலில் விழுந்து கிடந்தாங்க. போப் வந்து அவன் வந்து எல்லாத்துக்கும் மேல அந்த மனுஷன் வந்து உயர்த்தப்பட்ட. இப்பொழுது என்ன செய்தால், அந்த பிசாசுடைய சாத்தானுடைய சிங்காசனம் பாபிலோன்ல இருந்து வந்து பெர்கமுக்கு வந்தது. இப்ப பெர்கமுல இருந்து ரோமாபுரிக்கு போயிட்டு, ரோமாபுரிக்கு போயிட்டு இது அந்த சீசர் கடவுளாக ஆராதிக்கப்பட்டார். அதன் நின்று என்ன ஏற்பட்டது, போப்பு வந்து அந்த ஹெட்ஷிப்பை எடுத்துக் கொள்ளும் பொழுது அந்த போப்பு வந்து மத தலைவராகவும் இருக்கிறார், கடவுளாகவும் இருக்கிறார். இந்து மார்க்கம் எப்படிதான் அப்படிதான். அதனால அவர் வந்து போப்பு ஆண்டவர் என்று அழைக்கப்படுகிறார், அவர் ஆண்டவராக மாறிட்டார். அதனால பாருங்க, அவர் மதத்துக்கு மட்டும் தலைவர் அல்ல, 10 ராஜ்யங்களுக்கு தலைவராயிருந்தார். பின்பு நெப்போலியன் போன பாட்டு வந்து நீ மதத்தை மட்டும் பார்த்துக்க, எங்க மேல அதிகாரம் இல்லை அப்படின்னு பிரான்ஸ் அந்த கிங் வந்து அப்படி சொல்லிட்டான். இதனால தேவனுடைய சாத்தானுடைய சிங்காசனமானது ரோமாபுரிக்கு போனது. இப்பொழுது அவர் வாடிகன் பட்டணத்தின் ராஜாவா இருக்கிறார். இப்பொழுது அவர் சின்ன ஒரு பட்டணத்துக்கு மட்டும் ராஜாவா இருக்கிறார். உலகம் எங்களுக்கு ரோமன் கத்தோலிக்கு மத தலைவராக இருக்கிறார். சாத்தானுடைய சிங்காசனமானது அது அங்க போய்விட்டது. நீ சாத்தானுடைய சிங்காசனம் இருக்க இடத்தில் நீ இருக்கிறாய் அப்படின்னு அங்க சொல்லப்பட்ட. நம்ம தேவனுடைய சிங்காசனம் இன்னைக்கு மனவாட்டிக்குள்ள ஸ்தாபிக்கப்படும் பொழுது ஜஸ்டிபிகேஷன், சாங்கிபிகேஷன், பேப்டிசம், அந்த ஹோலி பேப்டிசம், அந்த ஹோலி கோஸ்ட் மூலமாக 3 ஸ்டேஜ் மூலமாக இன்னைக்கு கர்த்தர் நமக்குள்ள வருகிறார். ஹல்லேலூயா. அது வந்து நிக்கோலாயிசம், பேலனிசம், ஜெசபலிசம், இந்த 3 உபதேசங்கள் மூலமாக அந்த சாத்தான் வந்து இன்னைக்கு அவன் வந்து அந்த சாபந்த் மக்களுக்குள்ள அவன் குடிகொள்ளுகிறான். அவனுடைய சிங்காசனமானது அங்கே ஸ்தாபிக்கப்படுது. இன்னைக்கு தேவனுடைய சிங்காசனம் நமக்குள்ள ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ இருக்கிறாய் என்று அங்கே வந்து பெர்கமு சபையை சொல்லப்பட்டது. இன்னைக்கு மாறிவிட்டது. பின்பு இம்பீரியல் ரோமானது வெளிப்படுத்தல் 13,000 மூணாம் வசனத்தில் அதில் 7 தலைகள் இருந்தது. 7 சீசஸ் அங்க ஏற்பட்டாங்க. அந்த 7 தலைகள் ஒன்று வந்து சாவிக்கேதுவாக காயப்பட்டது. ஆனாலும் சாவிக்கேதுவான அந்த காயமானது சொசமாக்கப்பட்டது. பூமியின் குடிகள் எல்லாரும் ஆச்சரியத்தோடு அந்த மிருகத்தை பின்பற்றி அந்த மிருகத்துக்கு அப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்த வலு சர்ப்பத்தை வணங்கினார்கள். அதுமல்லாமல் சென்றால் மிருகத்துக்கு ஒப்பானவன் யார், மிருகத்தோடு யுத்தம் பண்ண தக்கவன் யார் என்று மிருகத்தையும் வணங்கினார்கள் என்று எழுதப்படுது. 17:3 வாசிக்கும் பொழுது அவிதமாக இருக்குது. அப்போ அந்த ஒரு சாவுக்கு எதுவாக அது காயப்பட்டது. இம்பீரியல் ரோம் வந்து 476 அழிஞ்சு போச்சு. பின்பு என்ன சென்றால் 606 போப்பியின் ரோம் அப்படி வந்துவிட்டது. நிஸ்ரி பாபிலோன், ரகசிய மகா பாபிலோன், நேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருள்புக்கும் தாய் என்ற நாமம் அவள் நெற்றியில் எழுந்தது. மிஸ்ரி பாபிலோன் அங்க வந்துவிட்டான். கத்தோலிக்க மார்க்கம் வந்து இதன் ரோமனிசம் அல்லது இம்பீரியல் ரோம் வந்து பிகேம் பேப்பல் ரோம். அது போப்புவின் ரோமாபுரியாக தேவனுடைய சிங்காசனம் வந்துவிட்டது. இங்க தீஸ் போர் லிவிங் கிரியேஷன்ஸ் காட்ஸ் டோன் காட்ஸ் ஆய் காட்ஸ் ஆய் இருக்கிறார்கள். ஆன்டி கிரைஸ்ட் ஸ்பிரிட்டோடு கூட யுத்தம் பண்ணுகிறது. நான் ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அந்த வெள்ளை குதிரை வைத்து எதற்குன்னா ரச்சஸ்னஸ், நீதிக்கு அடையாளமாக இருக்கிறது. சாத்தான் வந்து வெள்ளை குதிரையிலே பிரயாணம் செய்கிறான். அது ஒரு டெசப்ஷன். அவன் தன்னை பரிசுத்தமானாக காண்பிக்கிறான். மேலிருந்து ஒரே அங்கி, நீள அங்கி, இவன் கழு தெரிஞ்சவா இடுப்புல அங்க கயிறு கட்டி சிலுவைய பெருசா தொங்க போட்டுக்கிட்டு பெந்தகோஸ் பாஸ்டர் ரொம்ப நினைச்சா வேதனையா இருக்கு. மோசஸ் அங்க தயானந்த மோசஸ் தயானந்தம் அவர் பேர் தயானந்தம் என்ன தயானந்தம் தெரியல. அவர் தான் எனக்கு இயேசு பிதாகுமார் பசுத்தாவின் ஞானஸ்தானம் கொடுத்தார். அவர் ஒரு மேரேஜுக்கு வந்திருந்தார் பாக்குறேன். பெரிய தங்கச்செயின் போட்டுக்காரு, பெரிய சிலுவை போட்டிருக்கிறார். அவரை பார்த்தேன், அவரும் என்னைய பார்த்தாரு. அவர் என்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டாரு, நானும் ஐடென்டிஃபை பண்ணேன். ஒரு வார்த்தை பேசல. அவர் இந்த சிலுவை அப்படி தொங்கிட்டு எனக்கு என்ன இது பாத்தீங்களா, பெரிய சிலுவையை தொங்க விடுவது. இவர் பேர நீளமான அங்கியை வைக்கும் பொழுது அவன் தன்னை பரிசுத்தமானதாக காண்பிக்கிறான். ஆனா அவன் பரிசுத்தமான அல்ல. சேட்டன் என்ன செய்கிறான் என்றால் வெள்ளை குதிரையில பிரயாணம் பண்ணுறான். டெசப்ஷன், தன்னை பரிசுத்தமானதாக காண்பிப்பது. ஐயர் அங்கி போட்டுட்டு வந்துட்டு சிஎஸ்எஸ் சர்ச்சில் அந்த ஐயர் அங்கி போட்டு வந்தா அந்த அங்கிக்கு மதிப்பு கொடுக்கிறாங்க. அந்த மனுஷனுக்கு மதிப்பு இருக்கோ இல்லையோ அந்த அங்கிக்கு மதிப்பு. தன்னை பரிசுத்தமானதாக அவன் காண்பிக்கிறான். அதே போல ரோமன் கத்தோலிக்க சாமியார்கள் தங்களை பரிசுத்தமானவர்களாக காமிக்கிறார்கள். ஜனங்கள் அந்த டிரெஸ்ஸுக்கு மதிப்பு கொடுக்கிறாங்க, அந்த அங்கிக்கு மதிப்பு கொடுக்கிறாங்க. நம்ம அகசிமீட்டர் ஐயா என்ன செய்வார், அவரும் இந்த ஐயர் அங்கியை போட்டுக்கிட்டு எங்கனாலும் உள்ள புகுந்துருவார். அந்த அவரு ஆள் வந்து பெரிய உடம்பு, இதுல வேற அந்த டிரெஸ் நீ போட்ட உடனே எல்லாரும் வழி விட்டுருவோம். நேருக்கே கொண்டு பைபிள கொடுத்துட்டு வந்திருக்கிறார். எந்த போலீஸ் அதிகாரியும் உடனே போய் தம்பிங்க வான்னு கூப்பிட்டா வருவான் இந்த டிரெஸ்ஸுக்காக. அந்த டிரெஸ் வந்து அந்த ஒயிட் டிரெஸ் வந்து பரிசுத்தமானதாக காமிக்கிறது. அதான் சாத்தான் வந்து இப்பொழுது ஆன்டி கிரைஸ்ட் ஸ்பிரிட், இதோ ஃபால்ஸ் ப்ராஃபெட் போப்பு என்றால் அந்த ஃபர்ஸ்ட் சீல் வரும்பொழுது அங்கே வெளிப்படப்படுகிறது. அவன் வந்து பிரயாணம் செய்கிறான். வெள்ளை குதிரையை கண்டேன், அதன் மேல் ஏறி இருந்தவன் வெள்ளை பிடித்திருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நிசாய கவுன்சில் அதனேசிஸ் மூலமாக அந்த ட்ரினிட்டி வந்தது. இப்பொழுது சாட்டன் வந்து வெள்ளக்குறை பெறும்பொழுது ஹி வாஸ் எ டிசீவர், அவன் வந்து வஞ்சிக்கிறவனாக இருக்கிறான். தன்னை பரிசுத்தமானதாக காண்பித்து ஜனங்கள் எல்லாரும் அப்படியே வர்றாங்க. ஜனங்கள் எல்லாரும் கூட்டம் கூட்டமாக வருகிறார்கள். இதை என்னென்றால் அந்த வெளிப்படையான பரிசுத்தம். அதே போல சிபிஐ காரங்களை எடுத்துக்கொண்டா எல்லாரும் ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருப்பாங்க. என்னைக்கு சர்ச்சைக்கு வர சொல்லதான், நம்மகிட்ட ஒரு பிரதர் வந்தாரு, எல்லாரும் ஒயிட் அண்ட் ஒயிட் போடணும்னாரு. அப்ப கூற சர்ச்சி சரி அவர் அப்படி சொல்றாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒயிட், நானும் ஒயிட் பேண்ட் ஒயிட் ஷர்ட் போட்டிருந்தேன், என் மனைவி ஒயிட் சாரி, இது அன்னைக்கு எல்லாருமே ஒயிட் சாரி, ஞாயிற்றுமானா ஒயிட் சாரி. இது என்னது, வெளியே பசுத்தவனா காமிக்குது, புறம்பான அடையாளம். பிறகு பார்த்தா ஒரு நாள் வந்து இத என்ன சொல்றேன், சர்ச்சைக்கு வர காணல. நான் சகோதரர் ஜீவானந்தை பார்த்து அவர் எங்க இருக்கிறாருன்னு பார்க்கும் பொழுது அவர் ஒரு சாபன சபையில் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. என்னடா இது ஒரு பேர், நம்ம எல்லாரையும் வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு அவர் போயிட்டாரு. இவர் என்ன செய்யறது, இப்படி ஒரு வெளிப்படையான பசுத்தத்தை கொண்டு எண்ணி அவன், நானும் அந்த நேரத்தில் வஞ்சிக்கப்பட்டேன், தற்காலிகமாக வஞ்சிக்கப்பட்டேன். அவர் பேச்சை கேட்டுட்டு எல்லாரும் ஒயிட் ட்ரெஸ் போட்டு அவர் எங்க இருக்கிறாரு, அங்க இருக்கிறாரு, இன்னும் இருக்கதான் செய்யறாரு அவர். என்ன பாருங்க, சாட்டன் வந்து டெசப்ஷன், நம்மளை ஏமாத்துகிறான். ஹல்லேலூயா. இந்த அங்கியினால இந்த வெளிப்படையான இந்த பரிசுத்தத்தை கொண்டு வருகிறான். அட்டாலஸ் டேட் வந்து 133 வருஷம் வந்து அவன் வந்து அவனுக்கு ஹேர் இல்லை, ஜூலியஸ் சீசருக்கு அதை எழுதி வைத்து விட்டான். ஆனால கத்தோலிக்க மார்க்கமானது அரசியல் வல்லமையுடையதாக அது மாறப்பட்டது. அவன் வந்து என்ன வஞ்சிக்கிறவனாக இருக்கிறான், தேவனை வஞ்சிக்கிறான். ஆண்டவர் வெள்ளக்குதிரையில வர்றார். வெளிப்படுத்தல் 19 அதிகாரத்தில் 11 வசனத்திலிருந்து நீங்க வாசிக்கும் பொழுது, பின்பு வானம் திறந்திருக்க கண்டேன், ஒரு வெள்ளக்குதிரையானது புறப்பட்டது, அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் எனப்பட்டவர். அவர் நீதியாக நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலை போல் இருந்தது, அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தது, அவருக்கே அன்றி வேறொருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுந்தது, ரத்தத்தில் துவைக்கப்பட்டிருந்த வஸ்திரத்தை அவர் தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. பல்லவத்தின் சேனைகள் சுத்தமும் மெல்லிய வஸ்திரம், சுத்தமும் மெல்லியமான வஸ்திரத்தை தரித்தவர்கள் வெள்ளக்குதிரை ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். பிரஜாதிகளை வெட்டும்படியாக அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்பட்டது. இருப்பு கோலால் அவளை அரசாளுவார். அவள் தேவனுடைய சர்வபலமுள்ள தேவனுடைய உக்ரகோபமாகிய மதுவுள்ள ஆலயம் மிதிக்கிறார். ராஜாதி ராஜா கத்தாதி கத்தா என்ற நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேல், அவருடைய தொடையின் மேல் எழுதப்படும். சார், இயேசு கிறிஸ்து வெள்ளக்குதிரையில் வருகிறார். அவருடைய பசுத்தவான்கள் அந்த வெள்ளக்குதிரையில் ஏறி வருகிறார்கள். அதுதான் வந்து பிரைடா இருக்கிறது. இதை பாவனை செய்யறான். இயேசு கிறிஸ்து வெள்ளக்குதிரையில் போனாலும் அவனும் வெள்ளக்குதிரையில் வருகிறான். டெசப்ஷன், வஞ்சிக்க செய்வது, தன்னை பரிசுத்தமானாக காண்பித்து, அதே போல சீத்தியக்காரங்க நாங்க தான் விசேஷமான கிறிஸ்தவங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து லட்சக்கணக்கான மக்களை வஞ்சித்து வச்சிருக்கிறாங்க. சிலோ பெந்தகோசக்காரங்க அவங்க வணிஞ்சிருந்தால் அந்த இருமொழியில் 500,000 பேர் அங்க வந்து சேர்றாங்க. ஒவ்வொரு வருஷமும் 500,000 பேர் சேர்றாங்க. அவங்களுக்குள்ள இப்ப வந்து அது அந்த சர்ச்சுக்கு வரும்பொழுதுதான் ஒயிட் அண்ட் ஒயிட், சர்ச்சுக்கு வரும்பொழுதுதான் ஜுவல்ஸ் இல்லாம வருது, ஞான்சானம் எடுக்கும்பொழுதுதான் ஜுவல்ஸ் இல்ல, பிறகு அவங்க எல்லாம் வச்சிருப்பாங்க. இது ஒரு டெசப்ஷன், வஞ்சிக்கப்படுவது. ஜனங்களை தங்களை பசுத்தமானங்களாக காண்பித்து, ஜனங்களுக்கு தங்களை பின்பற்றும்படியாக செய்து, இதுதான் ஒரு டெசப்ஷன். அந்த டிபிஎம்க்குள்ள இருக்கிறது, அந்த டெசப்ஷன் ஆதி இருக்கிறது. அதுவும் ரோமன் கத்தோலிக்க மார்க்கம் ஒண்ணுதான், அவங்களும் மேரேஜ் பண்ண மாட்டாங்க. இப்படி ஒரு வெளிப்படையான நாங்கள் நன்ஸ், நாங்கள் சாமியார், நாங்கள் விவாகம் செய்வதில்லை என்று சொல்லி வெளிப்படையான ஒரு பரிசுத்தத்தை காண்பித்து, நாங்கள் தான் வந்து இதை வந்து அந்த போப்பினுடைய அந்த வழிபாடு அந்த சந்ததியாக இருக்கிறோம் என்று இந்த போப்பு சொல்லும் பொழுது ஜனங்கள் எல்லாரும் வஞ்சிக்கப்பட்டு போகிறார்கள். வெள்ளக்குதிரை ஏறினான், அவனுக்கு என்ன சென்றால் வில்லை அவன் பிடித்திருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவனுக்கு அம்பு இல்லை, வில்ல பத்தி துப்பாக்கி வச்சு உள்ள குண்டு கிடையாது. அதெல்லாம் ஷூட் பண்ணிடுறேன்னு ஒருத்தர் வந்து ஒருத்தன் காமிச்சு, அதெல்லாம் உள்ள குண்டு கிடையாது, போலி துப்பாக்கி, நீ பணத்தை ஏடு, நீ உன் செல்போன் ஏடு. உடனே இவன் பயந்து ஷூட் பண்ணிடுவான்டே, பணத்தை கொடுத்துருவான், அவன் செல்போனை கொடுத்துருவான், வாங்கிட்டு அவன் போயிடுவான். ஆனா அந்த துப்பாக்கி வந்து போலி, அல்ல குண்டு கிடையாது. அதே போலதான் சாத்தான் என்ன செய்யறான் என்றால் அரசியல் ஆதிக்கத்தை பெற்றுக்கொண்டு, அரசியல் வல்லமையை அவன் பெற்றுக்கொண்டு, இன்னைக்கு நம்ம இந்தியாவில் அப்படிதான் இருக்கு, அரசியல் வல்லமையை இந்த மத தீவிரவாதிகள் பெற்றுக்கொண்டு கிறிஸ்தவங்களுடைய ஆலயத்தை போய் அடிக்கிறார்கள், நொறுக்கிறார்கள், டாக்ஸ் கொடுக்க கூடாது சொல்லுகிறாங்க. உனக்கு என்ன பொலிட்டிக்கல் பவர் இருக்கு? எவ்வளவு நாள் தான் அந்த பவர் உனக்கு இருக்கும்? ஆண்டவரோட வீழ்ச்சியடைய செய்வார்ல, நீ கத்தருக்கு விரோதமா வந்துட்டா நீ வீழ்ச்சி அடையத்தான் செய்வார். நீ கத்தருக்கு விரோதமா வரலன்னா பரவாயில்ல, நீ அவருக்கே விரோதமா வரும்பொழுது, இவ கிறிஸ்டியானிட்டிக்கு விரோதமா வரும்பொழுது அவனுக்கு என்னன்னா அவங்க பின்னால ஒரு பொலிட்டிக்கல் பவர் இருக்கு. அதனாலதான் அவங்க அந்த மாதிரி செய்யறாங்க. இது சாத்தான் எப்படி பிளஃபா இருக்கிறார், அவனுக்கு பின்னால பொலிட்டிக்கல் பவர் இருக்கிறது, ரோம அரசாங்கம் அவனுக்கு பின்னால இருக்கிறது. அதனால அவன் என்ன செய்யறான், அவன் வெள்ளை பிடித்திருக்கிறான். ஆனால் அவன்கிட்ட வந்து அம்பு இல்லை, அம்பு இருந்தா தானே நம்மளுடைய ஈரல பிளக்க முடியும், அம்பு இல்லையே. சாத்தான் இஸ் எ பிளஃப். ஹல்லேலூயா. He was a conqueror for Jesus Christ on his Calvary silvile jeithar. Hallelujah. Ungala satan bluff panna mudiyum. Oh, arsangalla appadi maarittu varudhu. Oh, nama jaagrathaya irukkanum. Oh, namakku vandu ipdiya payangaattum poludhu. Adhellam katta solli irukkar, nee suvisheshathu ulagamengil prasangam panna. Hallelujah. Ye maarthi nee solluna avar solli irukkar. King of King solli irukkar. Nee sadharana raja 5 vasam irukkave onnu solla mudiyadhu. Unnudeya vaarthaiku naan keelpadiya mudiyadhu. Naan andha vaarthaiku dhaan keelpadiren. உன்னால என்ன செய்ய முடியும், கொலை செய்ய முடியுமா? செஞ்சுப்பாரு, சாத்தான் பயட்டுருவான். உன்னால மேக்சிமம் என்ன செய்ய முடியும், அதான் செய்ய முடியும், செய்யணும். அதுதான் ஆயத்து, நம்ம அப்படிதான் ஆன்சர் கொடுக்கணும். உன்னால என்ன செய்ய முடிய போகுது? அதுக்கு மேல செய்ய முடியுமா? உனக்கு பொலிட்டிக்கல் பவர் வந்து உனக்கு என்ன செய்ய முடியும்? அரெஸ்ட் பண்ண முடியும், என்ன செய்ய முடியும்? செஞ்சு பாரு, ஆண்டவரை அனுமதிச்சா பார்க்கலாம். ஆண்டவருடைய அனுமதி இல்லாம நீ எதுவும் செய்ய முடியாது. நம்ம வார்த்தையை சொல்ல விடாதபடி அவன் தடை செய்கிறவனா இருக்கிறார். உங்களுக்கு பலவிதமான இக்கட்டான சூழ்நிலையை கொண்டு வந்து உங்களை பிளஸ் பண்ணுவான், பயங்காட்டுவான். இதோ வியாதிகளை கொண்டு வந்து அவன் உங்களை பிளஸ் பண்ணுவான், நீ செத்து போவான்னு சொல்லும்பாரு. நீ உடம்பு உடம்பு எடுக்குது, டாக்டர் வந்து ரிப்போர்ட், ஸ்கேன் ரிப்போர்ட் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லும் பொழுது நம்ம ஒரு பிளஸ் ஆயிருக்கோம். இதை கத்த கல்வாரியில சுகத்தை சம்பாதித்திருக்கிறேன், நான் அவருடைய வார்த்தையில் இருக்கிறேன். எப்படி இந்த சாத்தான் என்ன மேற்கொள்ள முடியும்? அந்த வியாதியை நான் ஜெயிக்க முடியும். உலகத்தில் இருக்கிற காற்றில் நம்மளுக்குள்ள இருக்கிறது. அவன் ஒரு இம்பர்சனேச்சர், அவன் ஒரு பாவனை செய்கிறவன். வெள்ள குதிரை அவன் வில்லை பிடிக்கும் பொழுது அவனுடைய ஆரோஸ் இல்ல, ஆனால் அவன் பிளஃபா இருக்கிறான். சாத்தன் இஸ் எ பிளஃப், சாத்தன் இஸ் எ லையர். எதுவே நம்ம விசுவாசிக்கிறோம். அதனால பாருங்க, பவு இருக்கிறது. இந்த ஆன்டி கிரைஸ்ட் ஸ்பீச், இம்பர்சனேட்டிங் கிரைஸ்ட், deception, he is a bluff. His bow was the deeds of Nicolaitans, but without the arrows. And the arrows illa. Bergamo sabayila vandu kala varumbodhu thoroughly, Bergamo sendal thoroughly married. In the religion um politics um marriage panni vittathu. Indhaki namma naattila appadi dhaan nadandhirukku. Religion thaniya irukka vendum, இதோ மதம் தனியா இருக்க வேண்டிய, ரெண்டும் இணையக்கூடாது. இப்ப ரெண்டும் இணைஞ்சா ரொம்ப ஆபத்து. அதனால இப்ப அவன் பிளஸ் பண்ணுகிறான். பிறகு என்ன வாசிக்கிறோம்? தொடர்ந்து அந்த ரெண்டாவது வாசிக்கலாம்.
நான் பார்த்தபோது ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன், அதன் மேல் ஏறிருந்தவன் வில்லை பிடித்திருந்தான், அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது, அவன் ஜெயிக்கனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான்.
இதோ அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. பொப்பு தலையில கிரீடம் இருக்குது, அது மூணு அடுக்கா இருக்குது. அதுல என்ன இருக்குது? டிகாரஸ் பிலிடின் எழுதிருக்கு. தேவனுடைய குமாரனுக்கு பதிலாக ஆளுகை செய்யறார். அவர் பல்லவத்தில் இருக்கார், நான் பூமியில அவருடைய ஆளுகை நான் தான் செய்யறேன். அதெல்லாம் மூணு அந்த கிரீடம் வந்து ட்ரிபிள் கிரவுன் வந்து பர்கேட்ரி, அதாவது வானத்துக்கும் பூமிக்கும், வானத்துக்கும் பல்லவத்துக்கும் பர்கேட்ரி உத்தரிக்கு சொல்லன்னு சொல்றாங்க. இந்த மூணுக்கும் நான் தான் தலைவர். அதனால அவருக்கு ட்ரிபிள் கிரவுன் வச்சிருக்கிறார். அது கோல்டுனாலையும் முத்துக்களினாலும் செய்யப்பட்ட ரொம்ப கிரவுனாக இருக்கிறது. அது ஒரு டாக்டரினா இருக்கும் பொழுது அதுக்கு கிரீடம் சூட்ட முடியாது. அது ஒரு கிரியா இருக்கு, டீட்ஸா இருக்கும் பொழுது கிரீடம் சூட. அது ஒரு மனுஷனுக்குள்ள வர வேண்டும். அவங்க வந்து கடைசியில் ஒரு போப்பை ஏற்படுத்தினாங்க. ஒரு மனுஷனை ஏற்படுத்தி இவர் தான் எல்லாத்துக்கும் ஹெட்டு அப்படின்னு என்ன சொன்னால், அந்த வாடிக்கன் பட்டணத்தில் ஏற்படுத்தும் பொழுது அவர் வந்து சாத்தான் ஒரு மனுஷனுக்குள்ள வரும்பொழுது அவன் கிரீடம் சூட்டப்படுகிறான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்படுது. ரொம்ப நாளைக்கு பிறகு அவனுக்கு கிரீடம் கொடுக்கப்பட்டது. இப்பொழுது அந்த கிரீடத்தை அவர் உடையவராக இருக்கிறார். நமக்கு ஆண்டு ஒரு டைட்டில் லீடர் கொண்டு வந்திருக்கிறார். சாத்தானுக்கு அந்த கிரீடம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. இன்னைக்கு கடைசி காலத்தில் ஆண்டவர் முத்திரையில திறந்து நமக்கு டைட்டில் லீடர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீ இந்த பூமிக்கு சுதந்திரவாதி, நீ வந்து சுதந்திரவாதியா, யூ ஆர் த ஹேர். உனக்கு டைட்டில் டீட் இருக்கிறது. டைட்டில் டீட் தந்த பிறகுதான் நம்ம பூமிக்கு சுதந்திரவாதியா மாற முடியும். அதனால உன்னுடைய பெயர் இருக்குது, நீ வாரிசு பூமி ஆச்சு. சாத்தானுக்கு அந்த கிரீடம் கொடுக்கப்பட்டது. முதலாம் அந்த முத்திரையின் காலத்தில் அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிம்பு கிரீடம் எடுத்திருக்கு, சிம்பிள் ஆஃப் விக்டரி ஆர் ரிவார்டு. அது வந்து ஜெயத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. சிம்பிள் ஆஃப் விக்டரி, ஜெயிக்கிறவனுக்கு கிரீடம் கொடுக்கப்படும். அதே போல அவனுக்கு வந்து அந்த கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும்
புறப்பட்டவனாகவும்
ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான் என்று சொல்லப்படும். அதுக்கப்புறம் அந்த மார்க்கம் வந்து அந்த மரம் ரொம்ப செழிப்பா வந்தது. அது கடுகு விதை அளவு விதையா தான் இருந்தது. அரச மரத்துக்கு சின்ன விதை தான், ஆல மரத்துக்கு சின்ன விதை தான், ரொம்ப சின்ன விதை தான். ஆனா அதை நீங்க வளர விட்டா எல்லா இடத்தையும் ஆக்குபை பண்ணிடும். ஒரு பில்டிங்ல வந்து காக்கா எச்சம் போடும் பொழுது அந்த விதை அதுல விழுந்துருது, அது இடுக்குல முளைக்குது. பின்பு அது மாடியில இருந்து கீழே வளர்ந்து வந்து தரைக்கு வரைக்கும் வேர் போகுது. வேர் போய் அந்த பில்டிங் ரெண்டாம் மாறிடுது. அது காங்கிரீட்ல கூட அது வளருது. அதை கவனிக்காம விட்டா, அந்த செடியை பிடுங்காம விட்டோம்னா பெரிய மரமா மாறிடும். அது என்ன? ஒரு சின்ன விதை. அதே போல நிக்கல்லாய் மதசருடைய கிரியா ஆரம்பித்தது, பின்பு நிக்கல்லாய் மதசருடைய போதகமாக மாறினது, பின்பு ஏசபேலுடைய உபதேசமாக அது மாறினது. பின்பு என்ன சொன்னால், இப்ப அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் என்ன ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டு போனான். உலகத்தையே கான்கோர் பண்றோம். 124 கோடி மக்கள் இருக்கிறாங்க. எங்க பார்த்தாலும் கத்தோலிக்க ஸ்கூல் தான், கத்தோலிக்க காலேஜ் தான், கத்தோலிக்க ஹாஸ்பிட்டல் தான். எல்லா எஜுகேஷன் அவங்க கையில வந்துட்டு, ஹாஸ்பிட்டல் அவங்க கையில வந்து விட்டது. இதெல்லாமே அங்க பெரிய பெரிய அங்க கோபுரம் உள்ள ஆலயங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. லட்சக்கணக்கான பிரீஸ்ட் இருக்கிறாங்க. ஜனங்கள் வந்து அங்க குமியறாங்க. எல்லாம் அப்படி 124 கோடி மக்கள் உலகமெங்கில இருக்கிறார்கள். சில கண்ட்ரில கம்ப்ளீட்டா கத்தோலிக்க மார்க்கம் தான். நார்த் அமெரிக்கால பல கண்ட்ரிஸ் இருக்கிறது, சவுத் அமெரிக்கால எல்லாத்திலுமே கத்தோலிக் மெஜாரிட்டி, பிலிப்பைன்ஸ்ல கத்தோலிக் மெஜாரிட்டி. இதனால என்ன சொன்னால், அங்க அவன் வந்து ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டு போனான் என்று பைபிள்ல வாசிக்கிறோம். கடைசியா இந்த ரிலிஜியஸ் வேர்ல்ட கம்ப்ளீட்டா பிடித்துக் கொள்வோம். மத சம்பந்தமான உலகம் எல்லாமே அவன் கையில வரும் பொழுது, அந்த ஆன்டி கிரைஸ்ட் கையில் அது வரும் பொழுது, இது அவன் வந்து தேவனாக ஆராதிக்கப்படுவான். அவனுடைய கோல் என்னன்னா காடாக ஆராதிக்கப்பட வேண்டும். The religious world, he controls the religious world. இது முழு உலகத்தையும் அவன் கண்ட்ரோல் பண்ணிக் கொள்கிறான். 2 தசைக்கு 2004
அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்தவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான்.
அவன் எதிர்த்து நிற்கிறவனாகவும் தேவன் எனப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அதற்கு மேலாக தன்னை உயர்த்துகிறவனாகவும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தானே தேவனாக காண்பிக்கிறது. அவன் ஃபைனலா போறான், ஜெயிச்சுக்கிட்டே போறான். 606 தோப்பங்க ஏற்படுத்த நாள்ல இருந்து ஜெயிச்சுக்கிட்டே போகிறோம். இதோ உலக மனைத்து கத்தோலிக்க ப்ரோடஸ்டன் வந்து ப்ரோடஸ்டன் நாடு, அமெரிக்கா கம்ப்ளீட்டா ப்ரோடஸ்டன் நாடு. அங்கேயும் வந்து கென்னடி அங்க வரும் பொழுது அங்க கத்தோலிக்க பிரசிடன்ட் வந்து விட்டார். பில் கிளிண்டன் கத்தோலிக்க மார்க்கத்தை சேர்ந்தவர். இப்ப இருக்கிற வந்து டொனால்டு ட்ரம்ப் வந்து ப்ரோடஸ்டன்ட் காரர், ஜார்ஜ் புஷ் ப்ரோடஸ்டன்ட் காரங்க. அங்க ரெண்டு இது இருக்குது, ரெண்டு கட்சி இருக்கு, ரெண்டு மாற்றம் இருக்குது. மாத்தி மாத்தி இந்த பிரசிடன்ட் வருவாங்க. அதனால கவனிக்க முடியும், கத்தோலிக்க இந்த ப்ரோடஸ்டன்ட் ரெண்டு தான் அமெரிக்கால இருக்கிறது. டெமோக்ராட்டிக் அண்ட் ரிபப்ளிக், ரிபப்ளிக் வந்து ப்ரோடஸ்டன்ட் கட்சி, இத டெமோக்ராட்டிக் வந்து கத்தோலிக்கம். அதனால பாருங்க எங்கனாலும் வந்து அந்த உன்னை உள்ள புகுந்துட்டான். அப்படி எல்லா தேசத்துக்குள்ளேயும் புகுந்து எங்க பார்த்தாலும் கத்தோலிக்க சர்ச் இருக்கும். ஏதோ உலகம் எங்கிலையும் கான்கோர் பண்ணியாச்சு, எல்லாத்தையும் கான்கோர் பண்ணி எஜுகேஷன் மூலமாக இது எல்லாத்தையுமே எல்லா ரோமன் கத்தோலிக் ஸ்கூல் தான் ஸ்டாண்டர்டா இருக்கும், அவங்க காலேஜ் தான் ஸ்டாண்டர்டா இருக்கும், படிப்பு அவங்ககிட்ட தான் இருக்கிறது. அதனால பாருங்க எல்லா இடத்தையும் கான்கோர் பண்ணி உலக மனத்தையும் கான்கோர் பண்ணி கடைசியில் அனுப்பணும், எருசலேமை கான்கோர் பண்ணணும். அங்கதான் இருக்குது நேபுகாத்நேச்சார். எருசலேமை கான்கோர் பண்ணப்பதான் பொன்னான தலையாக மாறினான். எல்லாருக்குமே நோக்கம் வந்து அந்த எருசலேம் தான். ஏன்னா எருசலேம்ல தான் தேவனுடைய சிங்காசனம் இருக்கு. அதனால கடைசியா வாடிகள்ல இருந்து தன்னுடைய ஹெட் குவார்டர்ஸ் எருசலேமுக்கு மாத்துவான். யூதர்களோடு உடன்படிக்கை செய்யற வால் ஸ்ட்ரீட்ல, ரோமன் அமெரிக்கால இருக்க வால் ஸ்ட்ரீட்ல வந்து ஜூஸ் வந்து ஆதிக்கம் செலுத்துகிறார்கள். பில் கேட்ஸ் ஒரு ஜூவா இருக்கிறார். அதனால பாருங்க எனக்கு ஐஸ்வர்ய வங்கட வந்து அவங்கள்ட்ட பாண்ட்ஸ் இருக்கிறது, அவங்கள்ட்ட பேப்பர்ஸ் இருக்கிறது. அதனால அமெரிக்கா வந்து யூதர்களை ஆதரிக்கிறது. ஏன்னா அங்க இருக்கிற ரிச் பீப்புள் தான் ஜூஸா இருக்கிறாங்க. ஷேர் மார்க்கெட்ல அவங்க ஆதிக்கம் செலுத்துகிறார்கள். இவன் என்ன செய்யறான் என்றால் அந்த யூதர்களோடு உடன்படிக்கை செய்வான். டேனியல் 9:24 இருந்து நம்ம வாசிக்கும் பொழுது உடன்படிக்கை செய்து அவங்களுடைய அந்த யூதர்களோடு அவன் உடன்படிக்கை செய்து ஐக்கியமான உடனே அவன் வந்து என்றால் அவன் வந்து கிங்கா மாறிதான், உலகத்துக்கே ராஜாவா மாறிதான். பின்பு அந்த உடன்படிக்கையை முடித்துக் கொள்கிறான். பேப்பர் எல்லாம் பிரயோஜனம் கிடையாது, கோல்டு வேணும். நம்ம எவ்வளவு பணம் பிரிண்ட் பண்றோமோ அவ்வளவு கோல்டு ரிசர்வ் பேங்க்ல இருக்க வேண்டும். கோல்டு வந்து எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு தான் பணம் பிரிண்ட் பண்ணும். அதுக்கு மேல பணம் பிரிண்ட் பண்ணா டெபிசிட் பைனான்சிங் சொல்லப்படுவாங்க. டெபிசிட் பைனான்சிங் வரும்பொழுது அது ரூபாய்க்கு மதிப்பு இல்லாம போயிடும். அதுல ரூபாய்க்கு மதிப்பு இல்லைன்னா இன்ஃபிளேஷன், விலைவாசி ஏறி போயிடும். நம்ம நாட்டு இப்பொழுது ரூபாய்க்கு மதிப்பு குறைஞ்சிருக்கு, டாலர் மதிப்போடு குறைஞ்சிருக்குது. ஏன்னா நிறைய பணம் பிரிண்ட் பண்ணிருக்கிறாங்க. அதுக்கேற்ப கோல்டு அங்க வேணும். அல்ல ரோமாபுரியில எல்லா கோல்டும் இருக்கிறது. இந்த ஏழு இந்த பொங்குத்து விளக்கம் அங்கதான் இருக்குது. அவங்க எருசலேமை கைப்பற்றும் பொழுது அங்க எல்லாம் அங்க போயிட்டு எல்லாமே உலகத்தினுடைய செல்வங்கள் எல்லாமே அங்கதான் இருக்கு, எல்லா கோல்டும் அங்கதான் இருக்கு. இருப்பதனால இப்பொழுது என உடன்படிக்கை பண்ணி இந்த பாண்ட்ஸ் என்று சொன்னால் இந்த டெபாசிட் இந்த பாண்ட்ஸ் எல்லாம் வேலி கிடையாது சொல்லும் பொழுது அவங்க தங்களுடைய ஐஸ்வர்யத்தை இழந்து விடுகிறார்கள். தேவனுடைய ஆலயம் கட்டுவதற்கு அவன் காரணமாயிருக்கிறான். தேவனுடைய ஆலயத்தில் அவன் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தானே தேவனாயிருக்க, இதுதான் அவனுடைய ஜெயித்து கடைசியில் அந்த ஸ்டேஜுக்கு வந்திருந்தான். இப்ப அந்த ஸ்டேஜை நோக்கி போய்கொண்டிருக்கிறான். இஸ்லாமிய அவன் ஒரு பகுதியை கைப்பற்ற வேண்டும். அது மூணு பங்காக பிரிக்கப்பட்டு ஒன்னு வந்து ரோமன் கத்தோலிக்காரர்களுக்கும் ஒன்னு முஸ்லீமுக்கும் ஒன்னு ஜூவுக்கும் கொடுக்கப்படும். ஐக்கிய நாட்டு சபை அதை மூணா பிரிக்க வேண்டும். அப்பொழுது அவனிடம் மனவாட்டி எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு என்ன செய்யறால் இந்த கத்தோலிக்கும் புராட்டஸ்டன்ட் இணையும், கத்தோலிக்கும் அந்த ஜூவிஷமும் இணைந்த பொழுது எல்லாத்துக்கும் ஹெட்டா மாறிடுவான். இதை உலகத்தின் பொருளாதார வீழ்ச்சி அடையும் பொழுது, லாஸ் ஏஞ்சல் தண்ணிக்குள்ள போகும்போது உலகத்தின் பொருளாதார வீழ்ச்சி அடையும் பொழுது அந்த உலகத்தின் பொருளாதாரத்தை சீர்படுத்துவது போப்பால மட்டும்தான் முடியும், வேற யாரும் முடியாது. அந்த உலகத்தின் பொருளாதாரத்தை சீர்படுத்த வரும் பொழுது கிங்கா உலகத்துக்கே கிங்கா மாறியிருந்தார். அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் ரிலிஜியஸ் வேல்டு அவன் கையில வந்தது. இந்த மனவாட்டி எடுத்துக்கொள்ளப்படாத வரைக்கும் புராட்டஸ்டன்டும் இந்த கத்தோலிக்க மார்க்கம் இணைய முடியாது. அதனால தடை செய்கிறவன் ஒருவன் இருக்கிறார், அந்த தடை செய்கிறவன் நீக்கப்படும் பொழுது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். ரெண்டு தோசை 2006-7
அவன் தன் காலத்திலே வெளிப்படும் படிக்க இப்பொழுது அவனை தடை செய்கிறது இன்னதென்றும் அறிந்திருக்கிறீர்களே. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவில் இருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது.
இது அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுது கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படாதபடி அந்த அக்கிரமக்காரன் வெளிப்பட மாட்டான். அந்த ஆண்டிகிரி உலகத்து மனைத்துக்கும் ராஜாவாக மாற வேண்டும், ஆனால் அவன் வெளிப்பட மாட்டான். தடை செய்கிறது ஒருவன் இருக்கிறான், தடை செய்கிறது ஹோலி ஸ்பிரிட். அல்லேலூயா. அவர் எங்க இருக்கிறார்? பிரைடுக்குள்ள இருக்கிறார். இந்த பிரைடு எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு ஜூஸோட ஐக்கியப்பட்டுருவான், புராட்டஸ்டன்ட் இணைஞ்சிருவோம், எக்குமெனிக்கல் கவுன்சில் இணையும் பொழுது ஹெட் ஆஃப் த வேர்ல்டு. உலகத்தின் பொருளாதார வீழ்ச்சியை சரிப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு நபர் வந்து போப்பு தான். உலகத்தின் செல்வங்கள் அவங்ககிட்ட தான் இருக்கிறது. ஒருவரும் எதிர்த்து நிற்க முடியாத ஒரு ராஜாவாக மாறும் பொழுது எல்லா நாடுகளும் சரணடைய வேண்டும், இந்தியாவும் சரணடைய வேண்டும், எல்லாம் அவன் ஆதிக்கத்தின் கீழ். அதான் அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் இப்ப ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பிடிச்சு பிடிச்சு கடைசியில் மனவாட்டி எடுத்துக்கணும். பசுத்தாவியானவர் இருக்கும் வரைக்கும் அந்த இணைப்பு வராது, அந்த இணைப்பை தடை செய்து கொண்டிருக்கிறது. இதை இறங்கணும். அவன் வந்து இதை கத்தோட பிள்ளைகளை கொலை செய்வான், உபத்திர காலம் ஏற்படும். நம்ம உலகத்தில் அந்த உபத்திர காலம் வரக்கூடாது. அதாவது தடை செய்கிறவன் மனவாட்டி எங்க இருக்கிறார்? மனவாட்டிக்குள்ள ஹோலி கோஸ்ட் இருக்கிறது. மனவாட்டி எடுத்துக்கொள்ளும் பொழுது ஹோலி கோஸ்ட் உலகத்தை விட்டு போகும் பொழுது அவன் இணைக்கப்படுவான். இணைக்கப்படும் பொழுது எல்லாத்தையும் ஜெயிச்சிருவான். அதெல்லாம் முதலாம் உத்தரவில் அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பதாகவும் புறப்பட்டான். அன்னைக்கு புறப்பட்டான், இன்னைக்கும் போயிட்டே இருக்கான். வெள்ளக்குதிரையில பிரயாணம் பண்ணிக்கொண்டே இருக்கிறான். நமக்கு இயேசு கிறிஸ்து வெள்ளக்குதிரையில வருகிறார். ஹல்லேலூயா. பல்லவன் திறந்திருக்க கண்டேன், வெள்ளக்குதிரை காணப்பட்டவர், மேல் ஏறிந்தவர், உண்மையும் சத்தியம் உள்ளவர் எனப்பட்டவர். அவர் நீதியாக நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். பல்லவத்தின் சேனைகள் சுத்தமும் வெண்மையுமான வஸ்திரம் தரித்தவராய் அவருக்கு பின் சென்றார்கள். புரஜாதியை வெட்டும்படி அவருடைய வாயிலிருந்து கூர்மையான புறப்பட்ட பட்டயம் புறப்பட்டது. இருப்பு கோளால் அவளை ஆளுகை செய்வார். அவர் சர்வ வல்லமை தேவனுடைய உக்ர கோபமாகிய மது உள்ள ஆலயம் விதிக்கிறார். ராஜாதி ராஜா கத்தாதி கண்டா என்ன நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் நம்ம ராஜாதி ராஜா வெள்ளத்தில் வரும் பொழுது அவர் வந்து சத்தியம் உள்ளவர், இவன் வந்து பிளஃப், இவன் ஒரு இம்பர்சனேச்சர், பாவனை செய்கிறவர், தன்னை பரிசுத்தமானாக பாவனை செய்கிறவன். அவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர். ஹல்லேலூயா. அவர் ஒயிட் ஹார்ஸ்ல வருகிறார். அன்அடல்ட்ரேட்டட் வேர்ட் ஆஃப் காட். இவர் கலப்படம் இல்லாத தேவனுடைய வார்த்தை, பியூர் வேர்ட் ஆஃப் காட் இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டது. நம்ம அவரோடு கூட ஆளுகை செய்வோம். அவன் பிந்து கண்ணுஜண்டால் ஆர்மகதோன் யுத்தத்திலே அவனும் அவனுடைய சேனைகளை யுத்தம் பண்ணும் பொழுது அவனுடைய எல்லா அவனுடைய எல்லா அவனுடைய கோபாத்தினை அவன் மேல வரும் பொழுது, அவன் மேல நிர்மூலம் வரும் பொழுது, இவர் ரஷ்யாவை அந்த டூலா பயன்படுத்தி அதை அழிக்கும் பொழுது, பின்பு ரஷ்யாவும் அங்கே அழியுது, எல்லாமே அழிஞ்ச பொழுது நம்ம இந்த உலகத்தை புதிதாக மாற்றுவார். ஒரு ரூம் வந்து ஒரு வீடு கட்டியிருக்கிறாங்க, அந்த வீட்டில் ஒரே வெடிப்பு வந்து தண்ணி வருது, அந்த வீடு ரொம்ப பாதிக்கப்படுது, சன்ஷேடு இடிஞ்சு விடுது, பால்கனி இடிஞ்சு விடுது, வீடை பராமரிக்கலன்னா அப்படிதான் இடிஞ்சு விடும், வீடெல்லாம் லீக்கேஜா மாறும். அப்படி இருக்கும்பொழுது என்ன செய்யறது? இந்த வீடை வந்து புதுப்பித்து கட்ட முடியுமா? கட்ட முடியாது. கட்டினாலும் அது சரிப்படாது, மறுபடியும் அதே மாதிரி தான் வரும். என்ன செய்யணும்? ஒரே வழி, இந்த வீடை இடிச்சு நொறுக்கிட்டு புதுசா கட்டணும். அதே போலதான் அந்த உலகத்தை சரிப்படுத்த முடியுமா? சரிப்படுத்த முடியாது. ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. Romba vandha manushan romba damage pannitan. Satan romba damage pannitan. அதனால ஒரே வழி இந்த உலகத்தை சரிப்படுத்தணும்னா இதை ரிப்பேர் பண்ண முடியாது, இதை ரினோவேட் பண்ண முடியாது. ஒரே வழி இதை அழிச்சு மறுபடியும் புதுசா கட்டும். அதுதான் மில்லினியம். ஆண்டவர் நம்மளை நோவா காலத்தில் மேல கொண்டு போனோம், நம்மளை மேல கொண்டு சென்று திருப்பி இதை அழிச்ச பிறகு நம்மளை கீழே கொண்டு வந்து உலகத்தை நமக்கு தருகிறார். நியூ ஜெருசலேம் இந்த பூமியில சாபிக்கப்படுகிறது. நாம அந்த நியூ ஜெருசலேம்ல இருக்கும் பொழுது ராஜாதி ராஜா கத்தாதி கத்தா சாத்தன் வந்து பிளாட் கொஞ்ச காலம் அவன் வந்து தந்திரத்தினாலே தன்னுடைய பிளாட்டரிஸ் தன்னுடைய பொய்யான உபதேசத்தினாலே அவன் ராஜாவாக மாறினாலும் சீக்கிரத்திலே அவன் விழுந்து போனான். 300 ஆஃப் இயர்ஸ் அவன் கிங்கா இருக்க முடியும். ஒன்லி 300 ஆஃப் இயர்ஸ் தான், அதுக்கு மேல இருக்க முடியாது. இதை இயேசு கிறிஸ்து 1000 வருஷம் உலகத்தை ஆளுகை செய்வார். ஹல்லேலூயா. நீங்க அவரோடு கூட ஆளுகை செய்யறா. ராஜாக்களும் ஆசாரியமா இருந்து அவரோடு கூட நம்ம 1000 வருஷம் ஆளுகை செய்வோம். ஆமே
ஆமே.
நம்மளா ஜெபிக்கலாம். இந்த முதலாம் முத்திரை குறித்து நம்மை நேரம் மட்டுமாக நம்ம தியானிச்சோம். ராஜாதி ராஜேந்திர இயேசு கிறிஸ்து அவர் வெள்ளக்குதிரையில வரா. சாத்தான் அதை பாவனை செய்கிறான், அவனும் வெள்ளக்குதிரையில வருகிறான். அவன் உலகத்தின் ராஜ்யத்தை கைப்பற்றுவதற்காக தான் தேவன் என்று ஆராதிக்கப்பட வேண்டும் என்று சிங்காசனத்தில் உட்கார்ந்து ஜெருசலேமை கைப்பற்ற வேண்டும், ஜெருசலேமில் அவன் சிங்காசனத்தில் உட்கார வேண்டும் என்று அவன் பிரயாசப்படும் பொழுது இன்னைக்கு ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்து நம்மளை மேல எடுத்துக்கொண்டு பின்பு இந்த உலகத்தை அவர் புதுப்பிக்கும் பொழுது நம்ம இந்த உலகத்திலே அவரோடு கூட ஆளுகை செய்யவர் வெள்ளைக்குதிரையில் ஏறி அவருக்கு நாம் பின் செல்வோம். ராஜாக்களும் ஆசாரியலுமாயிருந்து கிங் அண்ட் பிரீஸ்ட், பாபிலோனிய ராஜா கிங் அண்ட் பிரீஸ்டா இருந்தான். அதே போல ராஜாவும் ஆசாரியனுமாக இது ஆன்டி கிரைஸ்ட் இருக்கிறார். நம்ம ரியல் கிங்ஸ் அண்ட் பிரீஸ்டாக ஆண்டவர் நம்மை மாற்றுகிறோம். நம்ம ஆவிக்குரிய ஆளுகை செய்கிறோம். நம்ம உலகத்தையும் ஆளுகை செய்வோம், இயற்கையை ஆளுகை செய்வோம். பாவிகளை ஆளுகை செய்வதல்ல, இயற்கையை நம்ம ஆளுகை செய்வோம். ஏடன் ஈவ் எப்படி ஏடனுக்குள்ள வந்தாங்களோ அதே போல வரவேண்டிய நேரம் வந்துவிட்டது. தேவன் தம்முடைய ராஜ்யத்தை சாதிக்க போற நேரம். ஆண்டவரே எனக்கு அந்த கிருபையை தார், இந்த பிளஸ்ஸிங் நான் மிஸ் பண்ணாதபடி பெற்றுக்கொள்ள உதவி. இந்த கொஞ்ச கால வாழ்க்கையிலே நான் உமக்கு பிரியமா ஜீவிக்க இயேசுவே எனக்கு கிருபை தாரும் என்று நம்ம எல்லாரும் கர்த்தரை நோக்கி நம்ம ஜீவிக்கலாம். கர்த்தாவே சோத்ரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே மட்டும் சோத்ரம் ஆண்டவரே. ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் ஆட்சி செய்வானை துதியுங்கள் அல்லலுயா கத்தரையே ஏகம்மை துதியுங்கள் அவன் நடக்கும் செயலாளல்ல காத்தரை துதியுங்கள் வரலாறு துதியுங்கள் எல்லையும் ஏற்றுக்கள் இயேசுவை துதியுங்கள் ராஜாதி ராஜனா இயேசு ராஜன் ஆட்சி செய்தே. நீர் ஒருவரே தேவன் என்று அறிந்திருக்கும் உங்களுடைய நாமம் கத்தராயி இயேசுவின் நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் இல்லை. அந்த நாமத்தை இந்த மாலை வேளையிலே நாங்கள் தொழுது கூடுவோம். அவருடைய உங்களுடைய நாமம் எங்களுக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறதே. உங்களுடைய நாமத்தாலே நாங்கள் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கோம். நீர் உடைய வார்த்தையை எங்களுக்கு வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறீர். ரகசியத்தை நீர் வெளிப்படுத்துகிற மனவாட்டிக்கு மட்டுமே இந்த ரகசியம் முத்திரையின் ரகசியம் வெளிப்படுது. உலகத்தின் மக்களுக்கு அது சிம்பலாக இருக்கிறது, அது இடி முழக்கம் போன்ற ஒரு சத்தமாய் இருக்கிறது. ஆனால் எங்களுக்கு கிளியர் வாய்ஸாய் இருக்கிறது. நாங்கள் எங்கள் ராஜாவை காண்கிறோம். வெளிப்பாட்டின் மூலமாக நாங்கள் காண்கிறோம், வார்த்தையின் மூலமாக எங்கள் ராஜாவை நாங்கள் காண்கிறோம். நீர் எங்களை ஆளுகை செய்து சாத்தான் வந்து கிங்காக மாறுவாங்க, ஆன்டி கிரைஸ்ட் கிங்காக மாறி ஜெயிக்கவனாக ஜெயிப்பனாக அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் ஒரு பிளஃபாக இருக்கிறான், அவன் தன்னை பாவனை செய்கிறான், இம்பர்சனேட் பண்ணுறான், வெள்ளக்குதிரையில் அவன் பிரயாணம் செய்கிறான். கடைசியாவுடைய கோல் நிறைவேறும், ஆனாலும் ரொம்ப காலம் நிலைத்திருக்க மாட்டான். கர்த்தாவே, நீர் முடிவை ஏற்படுத்தினீர். அவனுக்கு ஆண்டவர் ஆயுதங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறீர். அவனை வீழ்ச்சி அடைய செய்வதற்கு தூள் அங்கே இருக்கிறது. வாச்சிரஸ்ய இதாவது சத்தமானது சொன்னது, கீப் யுவர் ஐஸ் ஆன் ரஷ்யா த நார்த் கிங். இதான் நீர் அதிதமாக ஆயத்தம் பண்ணியிருக்கிறீர். அவனுக்கு அது தெரியாது. எங்களுக்கு தேவ ரகசியத்தை வெளிப்படுத்தியிருக்கிறீர். எங்களுக்கு ரெவலேஷன் கொடுத்திருக்கிற வெளிப்பாட்டினாலே நாங்கள் பிசாசை மேற்கொள்ள முடியும். அவன் எங்களை ஒண்ணு செய்ய முடியாது. ஹி வாஸ் ஒன்லி எ பிளஃபர். அவன் நீர் கல்வாரிலே அவன் செய்திருக்கும் பொழுது இப்பொழுது உலகத்தில் இருக்கிற ஆண்டவர் உலகத்தினை காட்ட எங்களுக்குள் பெரியவராயிருக்கிறார். எங்களுக்காக நீர் யுத்தம் பண்ணுகிறவராயிருக்கிறார். உங்களுடைய வார்த்தையை நீர் பாதுகாக்கிறவராயிருக்கிறீர். மெசேஜ் இந்த ராப்சர் வரைக்கும் போக வேண்டும். நாங்கள் ராப்சர் வரைக்கும் விடுதலையோடு இந்த உலகத்தில் ஜீவிப்பதற்கு, எங்களை பாதுகாப்பதற்கு, எங்கள் ராஜா எங்களோடு கூட இருப்பதற்காக நீ ராஜாதி ராஜா கத்தாதி கத்தாதராக இருக்கிறீர். நீ நீதியாக நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறீர். நீ நியாயாதிபதியாக இருக்கிறீர். கத்தாவே, நாங்கள் உண்மை பின் சென்று கொண்டு வருகிறோம். எங்களுக்கு ஜெயத்தை தருகிறவராயிருக்கிறீர். எங்களை பாதுகாக்கிறவராயிருக்கிறீர். எங்களுடைய தேவைகளை நீ சந்திக்கிறவராயிருக்கிறீர். நீ நல்லவராயிருக்கிறீர். ஒரு சாவரின் காட், நாங்கள் உண்மை கொஸ்டின் கேட்க முடியாது. நீ நல்லவராயிருக்கிறீர். உடைய ஞானத்தை நாங்கள் அறிந்து கொள்ள முடியாது. எங்களுக்கு போதுமான அளவு வெளிப்படுத்தி இருக்கிறீர். அதற்காக நமக்கு சோத்திரம். எங்களுக்கு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் தந்திருப்பதற்காக சோத்திரம். எங்களுடைய பேரை நாங்கள் காண்பதற்காக சோத்திரம். எங்களுக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கான விசுவாசத்தை கொடுத்திருப்பதற்காக சோத்திரம். சாத்தான் தாண்டவரே தன்னுடைய கரத்தை இந்த பூமியின் மேல வைத்து ஆளுகை செய்யும் பொழுது நாங்கள் மேலே இருப்போம். கர்த்தாவே, எங்களை பாதுகாப்பான இடத்திலே நீ கொண்டு வருதி. அதற்கென்று எங்களை ஆயத்தப்படுத்தும். ஆமீன். கர்த்தரே, இயேசுவே வாரும். இங்க இருக்கிற எல்லாரையும் நீர் ஆயத்தப்படுத்துகிறீராக. அது எந்த நிமிஷத்தில் நிகழும் என்று தெரியாது. நாங்கள் அந்த டைம்ல இருக்கிறோம். இனி அதிக காலம் இல்லை என்பதை அறிந்திருக்கிறோம். ஆமீன். கர்த்தரே, இயேசுவே வாரும். இந்த ராத்திரி இந்த வசனத்தை கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதியும். இது அவருடைய ஜப ரிக்வஸ்ட் எல்லாத்துக்குமே பதிலளிப்பீராக. வசனத்தை கேட்டவர்களுக்கு ஆரோக்கியத்தையும் பலத்தீர்த்தார். கண்ணின் மணியை போல எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். கர்த்தாவே, நீ கிருபையாயிரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்வோம். ஆமென். கிம்மையினை தூக்கி எடுத்தார். நானே சிவனே சிக்கிறே அவரை வாழ்ந்து அவரை வாழ்க்கூரே ஓ தேவனுக்கு மகிமை தூக்கிய என்னை தூக்கி எடுத்தாரே தன் தரப்பீரே தேவனின் கத்திரவாமி உங்களால் ஆஸ்வதிப்பாராக. ஆமீன்.